கிறிஸ்துக்குள் அன்பு சகோதரர்களே, பிதாவுடைய தேவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும்படி ஒரு மிகப்பெரிய கிருபை கொடுத்திருக்காரு. முதலாவது பிதாவுடைய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நன்றி தெரிவிக்கிறேன். தமிழில் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்களுடைய அன்பு மற்றும் அவருடைய வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மறுநாள் கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம அநேக பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்மைக்கு வந்து முன்முக்களாக நம்மளை கூட தேவன திட்டத்தின்படி அவர் இந்த உலகத்துல எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்ந்துட்டு இருந்த மனுக்குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம் பார்க்கணும். அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படிலாம் பாடுபட்டாரு மற்றும் எதற்காக அந்த காட்டி கொடுக்கப்பட்ட நாளில வந்து அந்த அப்பத்தையும் மற்றும் அந்த திராட்சை ரசத்தையும் அவர் எடுத்து இந்த பாதத்தை எடுத்து நீங்க என்ன நினைவுபுறங்களில் இது செய்யணும் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அநேக சகோதரர் நம்ம இடத்துல சத்தியம் பேசியிருப்பாங்க. நான் மீண்டும் நான் எக்ஸ்பிளம் பண்றதுல வேற அதை பத்தி நம்ம அநேக பாடத்துல நம்ம கேட்டிருக்கோம் பாக்கிறோம். அதனால ஆனா அவரை நினைவு கூறும்படி நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அவருடைய வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைவு கொள்ளணும். அந்த ராத்திரி மாற்றம் இல்ல, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா நாட்களையும் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை. அதனால நம்ம அந்த நினைவு கூறும் போது என்னதான் நமக்காக இயேசு செய்தார்ன்ற விஷயத்த அந்த அப்பத்துல நம்ம கை போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை கை போடுறதுக்கு முன்னாடி முதலாவது இயேசு நம்ம ரட்சகர் இந்த உலகத்துல வந்து அவர் என்னதான் இந்த மாதிரி காரியம் செய்தாருன்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். அதனால பார்க்கும்போது இந்த பாடத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பிரயாண குமாரன். அவர் எவ்வளவு பெரியவர் ஆனா இந்த மனுக்குலத்தை விடுதலை செய்யறதுக்காக அவர் எவ்வளவு சின்னதா ஆனார் நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்துல. இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்க போறோம் ஃபைனலா பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல தேவன் வச்சிருந்தாலும் நம்ம எவ்வளவு படிப்பு வச்சிருந்தாலும் மற்றும் எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வர வச்சுட்டாதான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா வர வச்சுக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு அப்பத்துல கை போடலாம். ஒருவேளை இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபை கேட்டு அவருடைய மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி அவர்கிட்ட போய் சம்பவத்துல கேட்கலாம். அதனால இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னா எப்ரியர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து கேட்கலாம். 3வது இப்படி இருக்க இல்லைங்களா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு நாங்களா பங்கு உள்ளவர்களாக நாங்களா பரிசுத்த சகோதர சகோதரிகளை அந்த அதான் சொல்றாரு. நீங்க நம்முடைய பிரதான ஆசாரியம் மற்றும் அப்போஸ்தலம் ஆகிய நாங்களா பாத்தீங்க அது கவனித்து பாருங்கள் பாத்தீங்களா. இந்த வார்த்தை அப்போஸ்தல் பவுல் வந்து சபைக்கு எழுதும் போது முதலாவது அவர் கவனிச்சு பார்த்திருக்கார். என்னவோ விஷயத்த கவனிச்சு பார்த்திருக்காரு அப்போஸ்தல் பவுல். அப்போ அப்போஸ்தல் பவுல் அவருடைய வாழ்க்கையை பத்தி நான் பார்க்கும்போது அவர் வந்து அவர் பழைய ஏற்பாடுல ரொம்ப அதிகமாக ஞானத்தை கற்றுக்கொண்டவர். அந்த வேத அந்த நியாயப்பிரமாணத்தை குறிச்சு பழைய ஏற்பாடு எல்லா சம்பவம் அவங்க நல்லா தெரியவர். ஆனா அந்த வைராகத்துல அவர் போயிட்டு இருந்தார் அவர் வாழ்க்கையை வச்சு பவுலா இருக்கும்போது. ஆனா எப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா அவருக்கு ஒரு அழைப்பு கிடைச்சதோ தேவனுடைய கிருபையில அப்படியே அந்த வைராகியத்தை என்ன பண்ணாருன்னா கிறிஸ்துவ வச்சு உள்ள எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தார். எதெல்லாம் பலர்பாடுல சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா பதினொன்னு யார் நிக்கிறாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான் முன்னாடி நிக்கிறாரு. இயேசுதான் நிக்கிறாரு முன்னாடி எல்லாத்துலயும் அவர் இருக்காருன்றது காமிக்க எழுதிட்டு அவர் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா சபைகளுக்கு எழுதாரு. அப்படி எழுதப்பட்ட புத்தகம் இந்த எதிர்ப்பு 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருந்த எதிர் புத்தகமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி பைபிள் சொல்லலாம். அதுல கிறிஸ்து பத்தி அநேக விஷயம் இருக்குது. எப்படியெல்லாம் அவர் வந்து அவருடைய வேலைகள் ரட்சகர் என்ற வேலைகளை எழுதி செய்திருக்கார் தேவன் திட்டத்தை எப்படி முடிச்சிருக்கிற விஷயத்த ரொம்ப அருமையா எக்ஸ்பிளம் பண்ணிருக்காங்க. 13வது அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துல கிறிஸ்த ஒரு விதத்துல எக்ஸ்பிளம் பண்ற பாக்கணும். அதனால பார்க்கும்போது இங்கே சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா நாம் அறிக்கை செய்கிற நாங்கள் அப்போஸ்தலனும் பிரதான ஆச்சாரியனுமாகிய நாங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சரி, இந்த அப்போஸ்தல் என்ற வார்த்தை அது யாரும் தான் சொல்றோம் நம்ம அப்போஸ்தல் என்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாரும் தான் சொல்லணும் நம்ம சீடர்கள் எல்லாருக்குமே இல்லை பர்டிகுலர் யாருக்குங்களா இந்த ராத்திரியில் அவர் ஜெபம் செய்து ஒரு 12 பேரை நம்ம செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள் இருக்காங்களாம் சொன்னார் இல்லைங்களா, அனுப்பப்பட்டவர்கள் இல்லைங்களா. அவ அப்போஸ்தலர்கள் எங்க பேர் இருக்கு, ஆனா இயேசு கிறிஸ்துவை வச்சு அப்போஸ்தல் போல் பேசுறாரு. நம்முடைய அப்போஸ்தலனாகிய என்னங்களா, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு இந்த பேர் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாரு, என்ன நியாயமா கொடுக்குறாரு, என்ன நியாயம் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு அந்த பேர் கொடுக்கறதுக்கு. அந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்போஸ்தல் என்று பேர் மட்டும் கொடுக்கல, அது நிர்வாகம் சொல்லியிருக்காரு. நம்ம பிரதான ஆசரி பாத்தீங்களா, அப்போ ரெண்டு வார்த்தை நம்ம மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, இதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அதிகாரம் படிக்கணும், அது புரிஞ்சுக்கணும் முதலாவது அதிகாரம் படிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா ஹீப்ரூ ஸ்டடிஸ் இருக்கு, வேற விவர்ஸ் இந்த கண்டிப்பா இருந்துருப்பாங்க. அதனால பார்க்கும்போது இங்க மூணாவதிகாரத்துல அவர் சொல்லப்படுற அந்த அப்போஸ்தல் என்ற வார்த்தைக்கு அவர் கரெக்டா சொல்லுங்க. இப்ப அப்போஸ்தல் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அனுப்பப்பட்டவர்கள். யாரை குறித்து சொல்லப்படுறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான், கிரைஸ்ட் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தேவனுடைய குமாரனாக பிறந்து, அவர் இந்த பூமியில வந்து ரட்சகராக எழுதி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு அவர் மறித்து அவர் உயிரோட என்ன பாத்தீங்களா, இதை கண்ணால பார்த்தாங்க அப்போஸ்தலர். இதை கிறிஸ்துவினால அவரை பத்தி சாட்சி சொல்றதுக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்த்து அவரை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கிற அந்த அப்போஸ்தலர் மூலமா தான் சத்தியம் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுறதுனாலதான் நம்மளுக்கு என்னாச்சு பார்த்து சத்தியம் கிடைச்சு, இப்ப அவர் பைபிள் நம்மளுக்கு வந்து புதையற்பட வந்திருக்குது, அநேக சத்தியம் நம்மளுக்கு பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்துவ பத்தி புரிஞ்சுக்கதா அப்போஸ்தலர் ஆனான்னு பாத்திக்கிறோம் பாக்குறோம். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் அனுப்புனார் இல்லைங்களா, யாரும் பாத்தீங்களா, அந்த பிதாவாக தேவனால் அன்பு பட்டவர் யாருமா கர்த்தரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எப்படி இங்க பாக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி கண்ணால பார்த்து அவரை பத்தி அநேக அனுபவத்தை வாங்கி அவரால் அன்புபட்டவர்களோ அதனாலதான் அவர் அப்போஸ்தலர். ஆனா தேவனால ஒருத்தர் செலக்ட் பண்ணப்பட்டு அவரை பத்தி சொல்றதுக்கு அவர் யார் என்று உரத்தை சொல்றதுக்காக அன்புபட்டவர் தான் கர்த்தராவே. அதாவது சொல்றாரு, இந்த பூமியிலேயே வந்து தேவனை பத்தி புரியணும்னா ஒரு அப்போஸ்தலன் மட்டும் தான் அவங்க தேவன்றது. யாருனா கிரைஸ்ட் அப்படின்னா, தேவனுக்கு தேவனை பத்தி தேவனுடைய குணங்கள் தேவன் திட்டங்கள் தெரிவிக்கிற ஒரே ஆள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் அப்போஸ்தலன், தேவனால் அன்புபட்டவர். அப்ப தேவன்ல இருந்து நமக்கு வந்து சொல்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அது மாதிரி இன்னொரு வார்த்தை வைக்கிறார், அந்த நம்மளுடைய பிரதான ஆச்சரியம் வைக்கிறார் இல்லைங்களா. அப்ப இதே என்னன்னு பார்க்கும்போது, தேவனை பத்தி சரியாக மனுஷன் சொல்லிருக்கிற ஒரே ஒருத்தர் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட். அது மாத்திர இல்ல, இந்த மனுக்குலத்தையே தெரியாத தேவன்ட போய் கேட்கிற ஒரு ஆள் யார்தான் கிரைஸ்ட் சொல்ற. மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவு வந்த பின்பு அந்த மனிதனையும் தேவனையும் ஒன்னா சேர்த்து வேலை செய்யக்கூடிய பிரதான ஆச்சரியங்கள். அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்க பாவம் செய்யும் போது அவங்களுக்கு என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, அந்த பலிகளை செலுத்தி அந்த ரத்த எடுத்து தெளிக்கும் போது அந்த ஆசிரியர் கூடாதுல அந்த மோஸ்ட் பிளேஸ்ல. அப்ப தேவனுடைய அந்த கிருபை இஸ்ரேல் ஜனங்களை வரும் ஒரு ஒப்புறுதல் ஒப்புறுதலாகும். அதே போல இந்த ஒட்டமொத்த மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய தடை இருக்கு. அப்ப இந்த மனுக்குலத்துக்காக தன்னு ரகத்தை எடுத்துன்னு போய் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சமாதானம் உருவாக்குனவர் யாரு பாத்தீங்கன்னா கர்த்தரை சதை சொல்ற மாதிரி இருக்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் நான் போஸ்ட் என்ன பண்ணுறது கவனித்து பாருங்க, ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்காரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி அவர் செய்திருக்காரு அது வேலையே, அவர் மீட்கும் பொருள் கொடுக்குற விஷயத்தை எப்படி செஞ்சிருக்காரு, அவர் எவ்வளவு பெரியதா இருந்தார் இந்த விஷயத்தை என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவு பத்துக்கிறதுல ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அப்போஸ்தல் போல வந்து பாத்தீங்கன்னா மூன்று சூசியத்துல மூன்று சூசியத்தை பயணம் போகும்போது அநேக இடத்துல அவர் சூசியத்துல போகும்போது சபை ஜனங்கள் அநேக இடம் சத்திய சேர்த்து சேர்த்து சபையை உருவானாங்க. ஆனா சில நாட்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சில கன்ஃபியூஷன், சில போராட்டம், சில பல கருத்து ஏற்படாச்சு. அதனால அவர் ஜெயில என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அநேக நிறுவனங்கள் எழுதுறாரு ஒரு ஊர். அவர் எழுதும் போது ஒவ்வொரு சபைக்கு தகுந்த பிரச்சனைகள், தேவையான சத்தியம், அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் தேவையான ட்ரூத் கொடுத்துருந்தாரு அப்போஸ்தல் போல். அதை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தல் போல் ஜெயில உட்காரச்சு தேவன் தான் ஒருவேளை தேவன் அவர் ஜெயில உட்காரிக்க விட்டா இருந்தாங்கன்னா சத்தியம் யாருக்கு சபைக்கு எடுத்துருக்காரு. அதனால அதுக்கப்புறம் சத்தியம் சபைக்கு தேவைன்னு சொன்ன தேவன் அவர் உட்காரிச்சாரு, சபைக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்தாரு. இது நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த காலத்துல அப்போஸ்தல் போல் மூலயமா ஒரு சபைக்கு ஏதாச்சும் பாத்தீங்கன்னா தேவையான சதித்தை கொடுத்துன்னு வரும்போது பிலிப்பி சபை கூட என்ன பண்ண பாத்தீங்கன்னா சில போராட்டங்கள் நம்ம போயிட்டு இருந்துச்சு. அது என்ன போராட்டம், நம்ம அந்த பாடத்துடைய கடைசியில பாக்கணும். அந்த போராட்டத்துல போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா சபைகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வருவாரு, ஆனா பிலிப்பு சபைக்கு கிரைஸ்ட் பத்தியே ஒரு எக்ஸாம்பிள் முன்ன வச்சு. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்தியே ஒரு முன்ன உதாரணமா வச்சு பேசும்போது அந்த பாடத்துல நம்ம அந்த வசனத்தை நம்ம என்ன கத்துக்கோன்றது நம்மளுடைய பாடம். அப்ப நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல தலைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துங்களா, சிந்தை உங்ககிட்ட இருக்கட்டும் இல்லைங்களா. அப்போ எதுக்கு இந்த வார்த்தை அவர் பேசுறாருன்றது நம்ம பயனுள்ள பார்க்கலாம். ஆனா என்னத்துக்கு இங்க பேசுறாரு இந்த நம்மளுடைய அப்போஸ்தலன் பார்க்கும்போது பிரதான ஆசிரியர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம பொதுவா பேசிக் லெசன்ல இல்ல அநேக பாடத்துல இந்த வசனம் வச்சிருக்கோம். நம்ம படிக்கிற வசனம் ஆனா அந்த வசனத்துல நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பின்னிக்கு பார்க்கும் போது ஒன்னொன்னா ஒன்னா பிரிச்சு பிரிச்சு நம்ம என்ன பண்ணணும் இதான பார்க்க போறோம். எந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பர் புக் ஆஃப் பிலிப்பர் 2 அதிகாரம் நீங்க 7 முதல் 10 வரைக்கும் நீங்க
வாசிக்கலாம்.
நீங்க 6ல இருந்து வாசிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா இந்த வசனம் வந்து நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வரிசையா படிச்சு போயிடுவோம் இல்லைங்களா, வேகமா படிச்சு போயிடுவோம். இதுல இருக்கிற அந்த ஆர்டர் நம்ம என்ன செய்ய போறோம், நீதான் நம்ம என்ன செய்ய போறோம் வாசிப்போம். இது எவ்வளவு மேன்மையான விஷயத்தை அப்போஸ்தலர் பவுல் உணர்ந்து பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர், அவரு அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு, மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றா நான் பிரித்து வச்சு பார்க்க போறோம். இது பார்த்துட்டு அதான் என்ன சொல்றாருன்னா, ஆறாவது நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நாங்களா கிறிஸ்து இயேசு சிந்தை அஞ்சு அஞ்சு பாக்கணும். முதல் அவர் தேவனுடைய பருவமாய் இருந்தாலும், இது முதல். இரண்டாவது அவர் தேவனுக்கு சரிசமமாய் இருக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, தேவனுக்கு சரிசமமாய் இருப்பது கொள்ளையாடினை பொருள் என்று எண்ணாமல் இல்லைங்களா. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா என்னங்களா, தம்மை தாமே வெறுமை யாக்கி. நாலாவது என்னங்களா, அடிமை ரூபம் எடுத்து. அஞ்சாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மனுஷ சாயல் ஆனார். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மனுஷ ரூபம் காணப்பட்டார், வருதுங்களா, அதுக்கடுத்து வார்த்தை வருதுங்களா, மனுஷருமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்து இல்லைங்களா, தம்மை தாமை தாழ்த்தினார். எத்தனை பயன்படுத்த என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணணும், படிக்கும் போது உங்களுக்கு அருமையான சில விஷயம் இருக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த 2 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த 2:6 அவர் தேவனுடைய சொரூபமா இருந்தாலும் என்னங்களா, இந்த வார்த்தை அதுக்கு அடுத்த வர வார்த்தை என்னன்னா, தேவனுக்கு சரிசமமாக இருக்கிற அந்த பதவி அந்த கொள்ளையாடின பொருள் என்று என்ன வார்த்தை இருக்குங்களா. இந்த வார்த்தை தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பெரிய பெரிய கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பொதுவாக நாங்கள் டினாமஸ் இருக்கும்போது இதை நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், 3 பேர் தன்மை கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பிதாகுமார் 10 தாவதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது பத்தி இருக்கோம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறா பாத்தீங்களா, தேவன் ஏற்றுவல்லாம் ஆவியான ஈக்குவலாக சொல்லி விசேஷம் பேசுவோம். எனக்கு என்ன வருது, சரிசமான்ற வார்த்தை வருது, அப்புறம் தேவனுக்கு சொருமா இருந்தன்ற வார்த்தை வருதுனால இதை விவரிக்க முடிகிறது கஷ்டமா இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் செய்யணும். அதனால இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த வசனத்தை வச்சு என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு ட்ரினிட்டி ஆதாரத்துக்கு இந்த வசனம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் பிதாவும் குமாரும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் என்ற விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, வசனத்தை வச்சுக்கிறாங்க பாருங்க. அதனால பார்க்கும் சில வைபேஷன்ஸ் இருக்கிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் கேட்டு எனக்கு போயிருந்தது கிளாஸ் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் வந்து சரியா புரியாம 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இதை சரியா புரியாம இந்த ஒரு வருஷம் தெரிஞ்சு சில பேர் கன்ஃபியூஷன் போயிருக்கான் தெரியும், இது பெங்களூர்ல சொல்லி அங்கே வந்துருக்கு. அதனால பார்க்கும்போது இந்த வசனத்துடைய மைப்பொருள் என்னன்றது நம்ம என்ன பண்ண போறோம், பதில் பதில் அருமையா தராது பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த முதல் வார்த்தை தேவனுடைய ஸ்வரூபமா இருந்தாலும் இந்த வார்த்தை எல்லா இடத்துல தவறா புரியப்பட்டிருக்குது. அடுத்து தேவனுக்கு சரிசமா என்ற வார்த்தைகளும் தவறா புரியப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன சொல்ல வராரு, அங்க என்னதான் அதுக்குள்ள அவருக்கு அந்த சிந்தை என்ன, அவர் என்னதான் எந்த ஸ்டேட்ல அப்போஸ்தல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருந்தார்ன்றதை பேர்ல நம்ம பார்க்கலாம். முதல் பாருங்க, இப்ப நம்ம பத்தி நம்ம உள்ள போனா தியானம் செய்யறதுக்கு முதல் வார்த்தை என்ன சொல்லப்படுறாங்க, அவர் தேவனுடைய சொரூபமா இருந்தாலும் இல்லைங்களா. இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பைபிளாட்டம் இருக்குங்களா, யாருக்கு இங்கிலீஷ் சொல்லி இருக்குங்களா, படிக்கிறீங்களா 2:6 பிலிப்பர் கரெக்டான வார்த்தை வரல,
ம் 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 ம்
கூட ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை வரணும். இதுதான் கரெக்ட்னாங்களா? கொஞ்சம் தானே வார்த்தைங்க பார்க்கலாம். வார்த்தை ஃபார்ம் ஆஃப் காட் பார்த்தீங்களா? அது புரியுங்க, அது வார்த்தை புரிஞ்சுங்களா? மீண்டும் அது வார்த்தை கொஞ்சம் இதாக வார்த்தைங்க. அவர் தேவனுடைய முதல் சிருஷ்டி ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பார்க்குறப்போ, அது மட்டும் இல்லை உருவாக்கும் போது தேவன் எந்த ஒரு சரீரத்தில் அவரை உருவாக்கியதார் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படின்னா ஆவியின் சரீரத்தில் உருவாக்கி இருந்தாரு. தேவனுடைய அந்த ஒரு சுபாவம் அப்படின்னா தேவனுடைய அந்த சரீரம் அவருக்கு அழியாமல் இருக்குது. ஆனால் இவருக்கு அழியக்கூடிய சரீரமாக இருந்தாலும் ஆனால் ஆவிக்குரிய சரீரமாக இருந்தது அப்படின்னா தூதருக்கு அதே நிலைமை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையஸ்ட் பிளேஸ் இருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இது ஃபார்ம் ஆஃப் காட் அப்படின்னா நீங்க என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, இது வேற ஒரு இடத்துல வருஷம் பாக்கலாம் நம்ம என்னன்னா, அவர் ஸ்பிரிச்சுவல் பீயிங் இருக்காரு அப்படின்னா ஆவியின் சரீரத்தில் உருவாக்கப்பட்டிருக்காரு. ஆனா எல்லாரும் காட்டிலும் மேல உருவாக்கப்பட்டிருக்கு. கிரைஸ்ட் தேவன் நெக்ஸ்ட் பிளேஸ் இருக்காரு பாக்கணும். இது நம்ம எந்த வாசிக்கு பாத்தீங்கன்னா எப்ரேல் முதலாவது அதிகாரத்துல நீங்க ரெண்டாம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா எப்ரேல் ரெண்டாம் அதிகாரம், சாரி முதலாவது அதிகாரம் ரெண்டாம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அப்படின்னா என்ன தேவனோ அதுடைய 100% யார் தாங்க அது வராருங்க? யாரு தேவன் அதே மாதிரி இருக்காரு அது வேற. ஆனா தேவன் என்னவோ அது அவருடைய மகிமையின் பிரகாசமும் அடுத்து அவருடைய தன்மையின் பொருவம் இதுதான்ங்களா? அவருடைய தன்மையின் பொருவமா இருக்காரு அப்படின்னா தேவனுடைய பொருவமா இருந்தாலும் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் இருக்கிற. சரி, நம்ம இந்த பேசிக்ல கேட்டுமே இந்த விஷயம் நமக்கு என்ன இருக்கு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது எதுக்கு பாக்குறோன்றது நம்ம பயனில் பார்க்கணும். தேவனுடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் பொருவமா இருந்தாலும் அவ்வளோ பெரிய அயு ஸ்டேஜில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு சிந்தர் இருந்தா நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க என்னங்களா, நான் தேவனுக்கு சரிசமமாக என்னங்களா இருப்பது கொள்ளையாடின பொருள் என்று எண்ணாமல் அப்படின்னா. இப்ப நெக்ஸ்ட் கேள்வி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தேவனும் இயேசு கிறிஸ்து ஈக்குவல் இருக்காங்களா? ரெண்டு பேருமே ஈக்குவல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பா ஈக்குவல் இல்லை. நமக்கு தெரியும் எல்லாத்தையும் கீழ்ப்பினர் இதா வகை தேவன் இல்லைங்களா? எல்லாத்தையும் கீழ்ப்பினர் இதா வகை தேவன் சொல்லும் போது அப்போ இதாவது தேவன் கிரியேட் பண்ண முதல் சிருஷ்டி ஏன்னு பாக்குறோம். ஆனா நம்ம கிரியேட்ல நம்ம பார்த்தோம் அந்த பாடம் என்னன்னா கிரைஸ்ட் மூலியமா தான் இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணோம் கரெக்ட்டுங்களா? அவ சிருஷ்டி பண்ணும் போது பாத்தீங்கன்னாக்கா கிரைஸ்ட் மூலியம் பண்ணும் போது அவ கிரைஸ்ட்ல யாரா இங்க இருக்கா பாக்குறாங்க? டைரக்டா கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாத்தையும் அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பண்ணல கிரைஸ்ட் அப்புறம் எல்லாமே தேவன் பண்ண எல்லா சிருஷ்டியா பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் மூலியமா பண்ணிருக்க எல்லாம் பண்ணிருக்கோம். அப்போ எப்படி நான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக இந்த கிரைஸ்ட் எப்படி இருந்திருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முதல் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் மூலமாகவும் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். நம்ம வசனம் வாசிக்கலாம் கொள்ளையர் ஒன்னா அதிகாரம் 15-16 இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். உண்டாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளை காட்டில மேல எப்படி இது புரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கும் போது நம்ம பூமியில கூட பாத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா சில ஹை போஸ்ட் லோ போஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அது கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு நம்ம என்ன பண்ணலாம் தெரியல. இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, போலீஸ் ஸ்டேஷன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஏரியாஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கரெக்ட்டுங்களா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க? நமக்கு என்னத்துக்குன்னு கேக்குறீங்களா? அங்க யாரு இருக்கும்? ஒரே கான்ஸ்டபிள் போலீஸ் மேஸ்டர், ஒரே இன்ஸ்பெக்டர் இருப்பார் கரெக்டுங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் கரெக்டுங்களா? இந்த மாதிரி நாலஞ்சு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஏரியா நாலஞ்சு ஏரியா சேர்த்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு பத்து ஏரியா தாண்டி போச்சுன்னா அங்க இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி பத்து ஏரியா தாண்டி தாண்டி போகும்போது அங்க பத்து போலீஸ் ஸ்டேஷன் வரும், ஆனா பத்து இடத்துல இன்ஸ்பெக்டர் வரும் கரெக்டுங்களா? ஆனால் இந்த பத்து இடத்துல இன்ஸ்பெக்டர் வரும், பத்து ஸ்டேஷன் இருக்கும், அது ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வருவார் தனியா சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம். அது இன்னொரு கொஞ்சம் மேல போகும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அதை தாண்டி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இன்னும் பெரியவா இருக்கும். எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமே அவர் கொஞ்சம் பெரியவா இருக்கும். யாரு? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர் இன்ஸ்பெக்டர் பெரியவர், ஆனா பத்து போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போகும்போது அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தெரியுங்களா அவர் கொஞ்சம் பெரியவா இருக்கும். இப்போ நீங்க பாருங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும். இந்த ஈரோட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பத்து சர்க்கிள் தாண்டி போனாக்கா அங்க நீங்க பாத்தீங்கன்னா பத்து இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு வராங்க. இது மாதிரி பத்து சர்க்கிள் தாண்டி போகுது, பத்து ஏரியா தாண்டி போகுது. அப்ப இந்த பத்து சர்க்கிளுக்கு பத்து இன்ஸ்பெக்டர் காட்டுறீங்களா? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவரை தாண்டி வச்சிருப்பாரு. அது யாருங்க? டிஜிபி. அப்புறமா நான் சொல்றேன் டிஐஜியா சொல்றேன் இவங்களா வருவோம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா இப்ப இந்த ஒரு ஈரோடு மாவட்டத்துக்கு எடுத்துட்டோம்னாக்கா யார் அதுக்கு தாண்டி இவங்களை தாண்டி வச்சிருப்பாரு? யாருங்க? யாருங்க? கமிஷனர். கமிஷனருங்களா இல்ல வேற வேற சொல்லலாம் அவங்களா? போலீஸ் கமிஷனரா? அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரோட போஸ்ட் ஞாபகம் வச்சுருந்தோம். இப்ப போலீஸ் ஒருத்தர் இருக்கார், ஒரு லோக்கல் போலீஸ் இவருடைய அவரும் அதே வேலை தான், அவருக்கும் அதே வேலை தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய போஸ்ட் எங்கு அவருடைய போஸ்ட் எங்கு அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹெட்டா இருப்பாரு. எங்களால இல்லைங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டருக்கு அவரை பார்த்தா டிஐஜிக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்டர் பெருசா இருக்கும். ஆனா இவருக்கு ஒரு போலீஸ் கமிஷனர் இருப்பார் டோட்டலா எங்க கர்நாடகா டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்துல. இப்படி ஒரு ஊருக்கு ஈரோடு எடுத்துனாக்கா இத்தனை அமைப்படுது இல்லைங்களா? இப்ப ஞாபகம் டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துக்கீங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருங்களா? சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கமிஷனர் இருப்பாருங்களா? அப்ப தமிழ்நாடு ஒட்ட மொத்தம் எல்லா ஊருங்களுக்கும் அப்படின்னா ஒரு தமிழ்நாடுல சென்னைக்கு ஒரு கமிஷன் கமிஷனர் இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு இருப்பாரு. நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸ்டேட்ல எல்லாத்த காட்டுல ஒரு ஐகோ கமிஷனர் இருப்பார் கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஒரு கட்சி இருப்பார். இப்ப நீங்க ஒரு லோக்கல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஒரு போலீஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹை லெவல்ல ஒருத்தர் போலீஸ் இருப்பார், அவரோட போலீஸ் எழுத தெரியாது, ஆனா அவருக்கு ஒரு ரேஞ்சு வேற. அப்ப இவங்க எல்லாத்த காட்டுல ஒரு ஐகோ இருக்கிறார். அந்த டிஃபென்ஸுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் எல்லாம் எல்லாத்துக்குமே கமாண்ட் இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி இவங்களை தாண்டி வரது அதிகாரம் இல்லை. அவர் யார் பாத்தீங்கன்னா யாரா இருக்க முடியும்? ஜனாதிபதி இப்ப யார் இருக்கிறது? பிரணாப் முகர்ஜி கரெக்டுங்களா? இந்த பிரணாப் முகர்ஜி இவருடைய அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது எல்லாரும் தாண்டி மாதிரி போறோம். அப்ப ஜனாதிபதிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் காட்டில் ஹைபோஸ்ட் யாருக்கு தான் இருக்கு, புரியுதுங்க விஷயம்? அப்ப அந்த ஜனாதிபதி பாத்தீங்கன்னா நென்சா அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் நென்சான ஒரு கைது தூக்கு போடுற கைது செயல்பட வெளியே வந்தது ஹைபோஸ்ட். ஆனா நீங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஹைபோஸ்ட் அவர் அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 26 அவருக்கு ரன் பண்ணி ஜனாதிபதி 15th வந்து யாருக்கு ரன் பண்ணி அதிகமா யாருக்குங்க? பிரைம் மினிஸ்டர் கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தனா பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இந்தியா பகுதியில எத்தனையோ போஸ்ட் லெவல் இருக்குது, இதெல்லாம் அதிகாரங்களை தாண்டி அவர் பிரணாப் முகர்ஜி வந்துருவார். அப்போ அவர் சொல்ற வார்த்தை தான் புது விஷயம் இருக்கும். இப்போ 92% நம்ம இந்தியா நிற்பாங்க, இதுல பிரைம் மினிஸ்டர் சட்டம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பார்ப்போம். இப்ப நீங்க அப்படியே கூட்டுல வந்துருங்க, நீங்க சொல்லப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா அவர் தேவனுக்கு சரிசமமா இருந்தாலும் என்னன்னு பார்க்கும்போது தேவன் ஒருத்தர் தான், ஆனா அவர் சிருஷ்டி சேர்ந்திருக்கிற ஒட்டமொத்த சிருஷ்டிகள் அநேக கோடிக்கணக்கான சிருஷ்டி இருக்குது, ஆனா அதுல முதல் சிருஷ்டி ஒன்னதான் வரும். ஆனா உருவாக்குன பின்பு இது எப்படின்னு பார்க்கும் போது இவரை உருவாக்கிட்டு அவரை சைட்ல வச்சு வேற வேற மெத்தட்ல தேவனை உருவாக்கி போயிட்டு இருக்கோம், அது தப்பே இல்லை. ஏன்னா தேவன் யாரும் கேட்க முடியாது, தேவனே என்னை வச்சு நீங்க உருவாக்கல அப்படி ஏவனை பார்த்து யாரும் கேட்கிற கேள்வியை கேட்க முடியாது. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்துவ வச்சு உருவாக்கணும் பாத்தீங்களா, அப்போ இயேசு கிறிஸ்துவ வச்சு உருவாக்கும் போது இயேசு கிறிஸ்துவ கிரியேட் பண்ணிருக்க மாட்டாருங்களா? இயேசு கிறிஸ்துவ வேலை செய்யுது, வேலை செய்யலையாங்க பாத்தீங்கன்னாக்கா அவரும் என்ன பண்ணிருக்காரு, அந்த வேலை செய்திருக்காங்க பாக்கலாம். இவர் வேலை செய்யும் போது இங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு கிரியேட்டர் யாருக்கு, எல்லா சிருஷ்டிகளுக்கும். ஆனா கிரைஸ்ட் கூட தேவன் அல்லாம இது எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவர் ஒரு கிரியேட்டர். இப்ப பாருங்க இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு நாங்களா எலோஹிம் கரெக்டுங்களா, இவரும் யார் தான் எலோஹிம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தேவன் தேவன்ற வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்க யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னாவது பாத்தீங்கன்னா தேவன் அதிலே வார்த்தை இருக்கு, வார்த்தையே வந்துருது. இப்ப என்ன பாக்கறேன்னா, எப்படி தேவன் கிரியேட்டரோ அதே போல கிரைஸ்ட் கிரியேட்டர் தான். தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண அதே போல இவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்காரு. இப்ப பாருங்க அவர் அப்போஸ்தல் போல் சொல்றது காரணம் என்ன, தேவன் எப்படி அவர் சிருஷ்டிகர்த்தரா இருந்தாரோ அதே போல இவர் ஒரு தேவனா தான் இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு எல்லா விதமான வாய்ப்புகள் எல்லா விதமான அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். அப்பவே என்ன அதிகாரம்னா, இருக்கிற அத்தியாய சிருஷ்டிகள் மேல நீங்க என்ன பண்ண நல்லா கரெக்டா நடத்திட்டு போகிறேன். ஆனா இப்ப கொடுத்த அதிகாரம் இருக்குங்களா, அப்போ ஓரளவு கொடுத்திருந்த எல்லா அதிகாரத்தை. ஆனா நீங்க பாருங்க அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நான் வந்து உனக்கு ஈக்குவல் சொல்லி அந்த என்ன இருக்கு வரல. இப்ப நம்ம என்ன எடுத்து புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, முக்கியமாக ரெண்டு பார்ட்னர்ஸ் வேலை செய்யறாங்க, ரெண்டு பாஸ்டர் வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பார்ட்னர் பாத்தீங்கன்னா 8 லட்சம் போடுறாரு அவர் பிசினஸ்க்கு, இன்னொரு 2 லட்சம் போடுறாரு பிசினஸ். அந்த 8 லட்சம் போடுறது அவர் சொல்ற, நான் ஓனர் சொல்றேன் அவருக்கு அதனால தகுதி கரெக்டுங்களா. இப்ப 2 லட்சம் பார்ட்னர் என்ன போட்டிருக்காரு, பிசினஸ் போட்டிருக்காரு. அவர் வந்து அந்த அந்த ஒரு பிசினஸ்க்கு அவரும் குடுத்திருக்காரு காசு, அவர் சொல்லிக்கிறதுக்கோ வைக்கப்படுறாரு. நான் என்ன எனக்கு என்ன சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா, நான் எஜுமா ஆவறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த 2 லட்சம் தான் நான் குடுத்திருக்கேன், ஆனா 8 லட்சம் கொடுத்து வேறு அந்த எஜுமான் சொல்லி என்ன இருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் தான் என்ன வச்சு சிருஷ்டிகளை உருவாக்குனாரு. அப்ப நான் எப்படி சிருஷ்டிகர ஆவர்த்தது எனக்கு என்ன வர வைக்கணும்னு என்ன வந்து அங்க இருந்து. அது மாத்திரம் இல்ல, அந்த தேவனுக்கு சரிசமமா இருப்பது கொள்ளையாடின பொருள் என்ற என்ன பண்ணா அது அபிகரிக்கலையா. நானும் ஒரு தேவன் என்று சொல்லி வச்சு எல்லாரும் நடியும் என்னையும் ஜனங்களுக்கு மகிழ்படுத்த என்னையும் கனம் கொடுக்கணும். அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தூதர்களை பாட்டு பாரு, நான் ஒரு சிருஷ்டிகர்த்தர் தெரியுமா என்ன வச்சுதாங்களாம் எல்லாரையும் உருவாக்கிறான். அந்த அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் ஏசு சொன்ன போல அந்த ஒரு எண்ணத்தை அவரை கொண்டு வரல. சிம்பிளா சொல்லி போனாக்கா, நான் ஒரு தேவன் என்ற எண்ணமே அவருக்குல இல்லைங்களா. அவங்க நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, அவர் கிரியேட்டர் என்ற எண்ணமே அவருக்குல இல்லைங்களா. அவர் பார்க்கும் போது சொல்றா, தேவனுக்கு சரிசமா இருந்தாலும் அது கொள்ளையாடின பொருள் என்று எண்ணல ஆசை. ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இருக்கு மனசுல இருந்துச்சுன்னா. அது என்னன்னு பார்க்கும் போது முக்கியமாக, இவர் நானும் ஒரு கிரியேட்டர் நினைச்சாருங்களா, இவருக்குள்ள இருந்த மிகப்பெரிய சிந்தனை பாத்தீங்கன்னா கிரைஸ்தர்கள் சிந்தை, நானும் ஒரு கிரியேஷன் தானே, அவர் சிருஷ்டி பண்ண சிருஷ்டியே இல்லையே. இந்த ஒரு யோசனை சாத்தனுக்கு நான் இருக்கும், லூசிபர் என்ன ஆயிருக்கும், சாத்தனா இருக்க முடியாது. அப்போ இவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன ஒரு சிந்தரிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நானும் ஒரு கிரியேஷன் தான் என்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு மறக்கல. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே தேவன் கொடுத்த தயவு, என்ன என்ன தயவு வச்சு சிருஷ்டி பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் தேவன் வந்து ஈவு, இது கிருபை இதுன்னு சொல்லி அந்த எண்ணம் அங்கரிச்சா எங்க. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சிருஷ்டி பண்ணும் போது அதுல ஒரு லாபம் பார்க்கலையா, சிருஷ்டி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து எதிர்பார்க்கலையா பேசிட்டு. அதனால பார்க்கும் போது அங்க தேவனுக்கு தெரிசம்னு சொன்னா, தேவன் எப்படி கிரியேஷன் பண்ணாரோ இவரும் கிரியேட் பண்ணாரு. ஆனால் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, அந்த கணத்தை அந்த மகிமை ஒரு கேட்க போயிட்டு. ஆனால் என்ன வருஷத்துல என்னது நான் பார்த்தேன் முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் ஒரு கிரியேஷன், ஒரு சிருஷ்டி மாற்றமே. அதனால என்ற அந்த எண்ணம் வந்து அவர் சிந்தனால பாக்குற முக்கியமாக அந்த ஒரு கேரக்டர் வெளிப்பட்டு என்ன பாத்தீங்கன்னா, நான் தேவனுக்கு சரிசமம் என்ற எண்ணமே அவருக்கு வரலைங்களா. இத்தனை பூமிக்கு வந்ததுன்னு பார்க்க போறோம், அவரு கேரக்டர் இருக்குன்னு பார்க்க போறோம். அதனால பார்க்கும்போது முக்கியமாக, தேவன் நினைச்சா வேற ஒருத்தர் வச்சுக்க சிருஷ்டி பண்ணிருக்காரு என்ன நினைச்சாரு, தேவன் நினைச்சிருந்தாருன்னா இன்னொருத்தர சிருஷ்டி பண்ணிருக்கலாம், ஆனா என்ன சிருஷ்டி பண்ணாரே என்ற அதே ஒரு நன்றி சொன்னா, நன்றியோட இருந்தாங்க. இது நான் வந்து பாக்குறோம் எப்பனாக்கா பூமிக்கு வரத்துக்கு மேலே என்ன அவருக்கு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சரிசமமா இருப்பது என்ற கொள்ளையாடின பொருள் என்று என்ன அமல் சொல்லும்போது முக்கியமா பார்க்கும்போது, இந்த ஒரு அருமையான சில பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எங்கேயுமே கூட அவர் பரலோகத்துக்கு கூட அவர் தன்னை பெருசா காமிச்சிக்கல, காமிச்சிருக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ல அங்கேயே வந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா தேவனுக்கு சரிசமமா இருந்து கொள்ளையாடின பொருள் என்று என்ன இல்ல அவரு, ஏன்னா அவர் சிருஷ்டி நினைச்சிருக்காரு. இப்ப மூணாவது வார்த்தை ஒரு வார்த்தை வர்றது இல்லை, என்ன வார்த்தைன்னா தன்னை வெறுமை பாருங்க, அது வார்த்தை மூணாவது தம்மை தாமை வெறுமையாக்கு. சரி, இது எப்போ இந்த ஒரு வார்த்தை எப்போ அப்ளை பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா, தம்மை தாமை வெறுமையாக்கி பார்க்கும் போது, எப்ப அவர் வெறுமையாக்கினார் பார்க்கும் போது, இந்த பூமியில வந்து அவர் வரும்போது தன்னை தாமே வெறுமையாக்கினார். நம்ம இந்த விஷயத்த பார்த்திருக்கோம், ஆனா இப்ப ஒரு வேற அங்கல படிக்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கினார்னாக்க எந்த பேர் வெறுமையாக்கினார் பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து மனிதன் கீழே விழுந்த உடனே, பாவத்துல விழுந்த உடனே அவர் தேவனார் அனுப்பல. சில ஆயிரம் வருடங்கள் அனுப்பிச்சுதான் தேவனார் அனுப்பினார் பூமிக்கு, நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அப்ப பூமிக்கு வர வரைக்குமே அவர் யாரா இருந்தார் நான் படிக்கிறேன் பேசியில பாத்தீங்கன்னா, அவர் கர்த்தருடைய தூதனா இருந்தார், கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, இந்த கர்த்தருடைய தூதன் இதுக்கு முன்னாடி யாருன்னா, தேவனுக்கு சரிசமமாய் நம்மளா இருப்பது கொள்ளையாளின் என்ற பொருள் என்று எண்ணாமல் இருக்கிற ஒரு கேரக்டர், தேவனை சருமம் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒருவர், அவ்வளோ கணம் பெற்ற அவர் பாத்தீங்கன்னாக்கா, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இருக்காரு. எந்த ஸ்டேஜ்ல என்ன அப்சர்வ் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த 4000 வருடமா இயேசு பூமி வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்குது, 4128 வருஷம் ஆயிருக்குது பாக்குறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி தம்மை தாமே வெறுமையாக்கினார் ஒரு வார்த்தை பார்க்கும் போது, என்னத்தை அவர் கவனிச்சார் அப்போ, எப்படி வெறுமையாக்கிருக்காரு பார்க்கும் போது, இந்த பூமியிலேயே சில பேர் தேவனுக்கு சில நல் குணங்களை காமிச்சிருக்காங்க. அப்படின்னா விழுந்து போன மனிதர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும் விழுந்து போன மனிதர் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, 6 லெவல் இருக்கிறாங்க. இவங்க சாட்ல பாக்குறோம், அந்த 6 லெவல் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாக வாழ மாட்டாங்க, அங்க அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க. ஆனா விழப்பட்ட இந்த மனிதனையே தேவனுக்கு முன்னாடி தன் தாழ்மையா காமிச்சிருக்காங்க. அப்படி யாருன்னா வயவுல இருக்காங்களா, பழையாடுலாம் யாரும் இருக்காங்களா, பழையாடுல தேவனுக்காக சில பேர் வாழ்ந்தவங்களுக்குள்ள தாழ்வு காமிச்சிருக்காங்களா, தன்னை விரும்பி இருக்காங்களா? நீங்க பாத்தீங்கன்னா யோசனை பேருக்கு அண்ணாங்க வந்து அவங்க வந்துட்டு அடிச்சிட்டாங்க பழுத்துல போட்டாங்க சொல்லி, அவர் இருந்து அந்த லீடர்ஷிப்பை விட்டு வெளியே வந்தாரு கீழே இருந்தாருங்களா, அது தாழ்மையா இல்லைங்களா? கம்ப்யூட்டர் தன்னை இறக்கிட்டு என்ன பண்ணார், நான் உங்க சகோதரன் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்களா, தேவன் தான் உங்களை அனுப்பினார், எதுக்காக ஜீவன் ஜீவனுக்காக, ஏன்னா தேவன் தான் அனுப்பி விட்டார் நீ கவலைப்படாம சொல்லி ஒரு வார்த்தை காமிச்சிடல. சரி, கற்பிடத்துவா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பாத்திரம் கூட பாத்திர மாட்டாங்க, அவசர் பண்ணிருப்பாருல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்ராம் வந்து தன் மகனை வந்து பலி கொடுக்குறாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து எந்த முன்ன பின்ன யோசிக்காம தன் மகனை எத்தனை பலி கொடுத்துட்டா தேவன் குத்துருவான்ற எண்ணத்தோட, அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசை வச்சிருப்பாரு, அவ்வளோ நாட்களா அந்த மகனை எடுத்து வந்து அந்த கத்தி எடுத்து வந்து கரெக்டா வச்சிடறாரு. ஒருவேளை அந்த சவுண்ட் வரலாம் வச்சுங்களேன், நம்ம கத்தி எடுத்து அது வரைக்கும் என்ன பண்றாரு, அப்ராம் வந்து உண்மையா இருக்கிறாரு. அப்போ அப்ராம் தேவன் கீழ் பண்ணிருக்க கம்ப்ளீட்டா சென்டர் ஆக்க, அது மாற்ற இல்ல நம்ம பாக்குறோம். டேனியல் என்னங்க இவ்வளவு அருமையான ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காரு அந்த அந்த இதெல்லாம். இது மாதிரி ஒவ்வொரு ஜனங்க பலர்பட காலத்துல வாழ்ந்துருக்கிறதெல்லாம் யார் அப்சர்வ் பண்ணிருக்காரு. அப்போ இவரு இவங்க எல்லாத்த காட்டிலும் தன்னை அருமையாக இருக்கணும் இல்லையா, அது என்ன பண்ணறா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப அருமையா இருக்கு. இது ஒரு டைப் இருக்கு, நீங்க பாக்கலாம் இது எப்படி அவர் வெறுமையாக்கிட்டு வந்தாரு நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம், எப்ரேயர் 11:25, எப்ரேயர் 11:25. இந்த மோசை யார் இருந்தார் பார்க்கும் போது முக்கியமாக, அடுத்த பாரோ நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஆடம்பரங்கள் எல்லா வைபவங்கள் எல்லா பாவ இன்பங்கள் செய்யக்கூடிய அதிகாரங்கள் பெற்றிருந்தார், எல்லா அதிகாரமும் அவருக்கு இருந்துச்சு, எல்லா வசதியாக இருந்துச்சு இந்த மோசை. ஆனா இவர் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, கொஞ்ச காலம் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை வெறுமையாக்கி எங்க வந்தாரன் பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு அடிமை தனது இருக்கிற இசைஜங்களுக்கு கூடவே சகோதரர்களுக்கு ஒப்பாக வந்து வாழ்நாள் நடத்தப்பட்டாங்க. ஆனா அவர் யாரும் அவர் கோர்ஸ் பண்ணல, அவர் தகுதி பெற்று ஆனாலும் அது பெரு பொருட்டா எண்ணாமல் தன்னை எளிமையாக்கிட்டாரு. அப்ப நீங்க பார்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்காங்க பாரவர்கள், நெஞ்ச கருகை செய்யலாம் யாரும் கேட்க அவசியம். அப்படி இருக்கும்போது இங்க பிலிப்பர்ல சொல்றாருங்க, தம்மை அவர் வெறுமையை ஆக்கிட்டார், தன்னை வெறுமையாக்கிட்டார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம இப்ப பார்க்கலாம். ரொம்ப அருமையா விஷயம் எஸ்லாம் வந்து பார்க்கலாம். என்னதுன்னு பார்க்கும்போது எப்படி உரிமையாக இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, இது அப்படியே நம்ம ரேன்சம் கிளாஸ் படிக்கும் வசனத்தை மீண்டாவது வசனம் படிக்கலாம். ரெண்டு குறைந்து எட்டாவது வரம் ஒன்பது வசனம், ரெண்டு குறைந்து எட்டாவது வரம் ஒன்பது வசனம். இந்த வார்த்தை நமக்கு மனப்பாடம் வரணும் இல்லைங்களா? இந்த வார்த்தை வந்து எத்தனை மனப்பாடமா இருக்கும், வெளிவசம் நமக்கு சில வார்த்தை மனப்பாடம் வரும். இந்த வார்த்தையோட பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவா இருந்தாலும் அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. தம்ம வெறுமையாக இருக்கிற விஷயத்தை வந்து அப்போஸ்தல் பவுலே வேற இடத்துல இன்னொரு அங்கல்ல எங்க பார்க்கணும். அப்ப எப்படி இவர் வந்து தன்னை தாழ்த்திருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றாரு கரெக்டுங்களா? அப்படிதானே அரிச்சு ரொம்ப அரிச்சா இருக்காரு. சரி, அப்படின்னா இந்த பூமியில கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வாங்க ரொம்ப அதிகமான ஐஸ்வர்யம் யாரும் தெரியுங்களா? இந்திய வேர்ல்ட்ல ரொம்ப பெரிய பணக்காரங்க யாரும் தெரியுங்களா? தெரியாதுங்களா? பில்கேட்ஸ், நெக்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளாங்களா அவருக்கு அவட்ட காசெல்லாம் போட்டா ஒரு $50,00,000 அவட்ட கோடிக்கணக்கான காசு, 50,000 கோடி இல்ல 50,00,000 கோடி அவட்ட இருக்கு. இந்த 50,00,000 கோடி அவட்ட இருக்குது. அவருக்கு இருக்கிற மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய வேல்யூ அவர் பிசினஸ் பண்ணுறது ரொம்ப. அப்போ பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா கோடான கோடிக்கு சொத்தி அவர் சொத்துக்காரர். இப்போ என்னன்னா இந்த பூமியில் இருக்கிற மிகப்பெரிய ரிச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வாங்குறதா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க இருக்கக்கூடிய காசு எடுத்துக்கின்னு பூமியில் வீடு இருக்க முடியுமாங்க? இருக்க முடியாது இல்லைங்களா? வீடு இருக்க முடியாது தானே? நெக்ஸ்ட் அவங்களோட அந்த காசை ஒருவேளை இந்தியா முழுவதும் அந்த காசு கொடுத்து வெளியே வாங்க முடியும். இந்தியா ஃபுல்லாக வாங்க முடியுமா கையில்? ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 1,000 ஹெக்டேர் அவங்களுக்கு இருக்கும், 2,000 ஹெக்டேர் இருக்கலாம், இல்லை 10,000 ஹெக்டேர் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா வெளியே வாங்க முடியுமான்னு கேட்குறேன். எந்த ஐஸ்வர்யம் வாங்கணும் இல்லை அமெரிக்கா இருக்கிற பில்கேட்ஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக வெளியே வாங்க முடியுமா? பல ஃபேக்ட்ரி இருக்குது, பல கம்பெனி இருக்குது, பல ஷேருங்க இருக்கானா, அதெல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து அமெரிக்கா வெளியே வாங்க முடியாது கரெக்டுங்களா? சரி, அவர் ஒரு பெரிய பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த மெக்கானிக் ஷாப்பில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த சரி ஃபேக்ட்ரியில் வந்து அவர் கையெல்லாம் வச்சுக்கின்னு ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுக்காயிட்டு அந்த கெட்டு போயிருக்கிற பொருள் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்த்தா? ஐயோ, யார் இவர்? உங்களுடைய யஜமாச்சியவர். இந்த மாதிரி பெரிய ஒரு பொறுப்பில் இருக்க இவர் வந்து இந்த வேலை செய்வாரு ஆசைப்படுவாங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இல்லைங்க. அது வேண்டாம். ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரணப் முகர்ஜி வந்து ஒரு வேலை ஒரு தெருவில் போயிட்டு இருக்கோம், ரோடெல்லாம் அசிங்கமாக இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணுறாரு. அவர் க்ளீன் பண்ணிட்டார்னா என்ன எடுக்கும் இருந்தாலும் பார்க்கும் போது இந்த உலகத்தில் எவ்வளோ ரிச்மேனாக இருந்தால் கூட ஒரு பூமி வாங்குறதுக்கு முடியாது. அவங்களுக்கு என்ன பூமி? நம்ம வாங்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய ஒரு இந்தியா தேசத்தையே அவங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. அவங்களோட இருக்கிற எல்லா காசு கொடுத்தாங்க. ஆனால் இந்த பூமி யார் தான் நம்ம பார்க்கலாம்? அவர் ஐஸ்வர்யாருன்னு பார்க்கலாம். இந்த பூமி யாருது? வைஸ். அந்த 9 கிரகங்கள் யாருது? யார் தான்? அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் அஞ்சு போச்சுன்னா அவர் சந்திர மண்டலத்துக்கு போய் செட்டில் ஆகலாம் சொல்லி இப்போ புக்கிங் பண்ணிச்சிருக்காங்க. சரிங்களா? எப்படி நம்ம ட்ரெயின் புக் பண்ணுறோம் அந்த மாதிரி புக் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட யாரும் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் தான். சரி, அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கெலாக்சின் சொல்லுவோம், 100 கோடி நட்சத்திரம் இருக்குது. அது 10 நட்சத்திரம் யாருக்கா? யார் பார்த்தீங்கன்னா தேவன் உருவாக்குனார் இல்லைங்களா? 100 கோடி நட்சத்திரம்னா ஒரு கெலாக்சி, இன்னொரு 150 கோடி கெலாக்சி இருக்குது. அது கணக்கு மாற்றம், ஆனால் கணக்கு இல்லாத விஷயம் இல்லை. ஓரளவுக்கு கணக்கு போட்டிருக்காங்க. ஒரு கெலாக்சி 100 கோடினாக்கா ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூமி காலத்தில் 1,000 டைம் 10,000 டைம் எடுத்தாரு. அப்போ ஒரு கிளாஸ் 100 கோடி சொன்னா இப்ப 150 கோடி கிளாஸ் இருக்குது. அது ஒட்டமொத்த கணக்கே கணக்கே போடுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க. ஜஸ்ட் பேரிட்டு கூப்பிடுறதுக்கு 5 வருஷம் வாழணும் இல்லைங்க. ஒரு ஒரு பேரிட்டு கூப்பிடறா தேவன் தெரியுங்களா? நட்சத்திரங்களை அப்படி நம்ம பேரிட்டு கூப்பிடணும், 5 வருஷம் வாழணும் அவருடன். பாருங்க, இப்படி எல்லாமே இது எல்லாத்தையும் உருவாக்கணும் யாரு பார்த்தீங்கன்னா? கிரைஸ்ட். ஆனா தேவனோட உருவாக்குறது வந்து அவர் தான் உருவாக்குறாரு, அவர் மூலமா உருவாக்குறாரு. ஆனா வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர் அத்தீனுக்கும் இவர் சொந்தக்கார். நீங்க வசனம் படிச்சு பார்க்கலாம். நம்ம கொலேசர் ஒன்னா அதிகாரம் 15 வருஷம் நீண்டா படிங்க, அவர் எவ்வளவு பேர் சொந்தக்கார படிக்கலாம். காணப்படுகிறவைகள் மலை செடி தண்ணி எல்லாமே சிலபர் சொல்லுவாங்க. இந்த மலையை எனக்கு சொன்ன தெரியுமா, வாங்கி போட்டேன் 10 வருஷம் சொல்லுவான் கரெக்டுங்களா. ஆனா பூமி இருக்கிற எல்லா மலைகளை அடுத்தான் எல்லாம் கிரைச்சது பாத்தீங்களா. காணப்படாதவர்கள் கொஞ்சம் 10 நிமிஷம் ஐஸ்வர்யான பத்தி யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் நீங்க பாத்தீங்கன்னா, இது எதுவுமே அவர் மைண்ட்ல போட்டுக்கலையா, இது எதுவுமே எந்தன்னு சொல்லி அவர் யோசிக்கல. அதுதான் மிகப்பெரிய கிரைஸ்ட் இருக்கு. அதனாலதான் எப்பயுமே கிரைஸ்ட் பத்தி படிக்கணும். நம்ம லட்சியம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சதே ரொம்ப கோரிக்கை நன்றி சொல்லணும். கண்டுபிடிச்சிருக்கு, கண்டுபிடிச்சி நம்ப இல்ல, அதை தேவன் வெளிப்படுத்தாத கண்டுபிடிச்சு. அதனால பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ரட்சகர் பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய உயிரவன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா தன்னை வெறுமையாக தாழ்த்தினார். யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம வெளியே வந்து ஒரு பெரிய ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு டேலண்டா இருக்கலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருக்கலாம் வெளியோ. ஆனா நம்ம ஒருவேளை சௌதமா கூட வரும்போது என்ன அப்படிதான் நினைவு ஆசைப்படும். என்ன சொல்லுங்க, ஒரு இடத்துல ஆபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் நம்ம கீழே வேலை செய்வாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களை பார்த்து அனைத்து தரம் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. அதே மாதிரி எங்க கொடுக்குறதுன்னு சொன்னா எனக்கு எக்ஸ்ல குடும்பமாட்டோன்ற என்ன வரும், சௌர சருகில் வந்து எனக்கு கரெக்டா இது பண்றாங்க, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மைண்ட்ல இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பதவியில் இருக்கிறனே ஒரு பெரிய பணக்கார ஒரு சௌர லெட்டர் பண்றாருன்னா அவர் என்ன கஷ்டம் இருக்குன்னா, நான் பெரிய பணக்கார ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஏழு மணி சார் கூட பழகிறது கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு அந்த அந்த ரிஷ்னோட பழகுவோம். ஆனா நீங்க பாருங்க, இவருடைய கேரக்டர் நீங்க பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தன்னை வெறுமையாக்கிட்டாரு சொன்னாக்கா கம்ப்ளீட்டா அத்த நீங்க பாக்குறாங்கன்னா ஒண்ணுமே எந்துன்னு சொல்லி யோசிக்காம வந்தாருங்க. எந்த இல்லைன்னு சொல்லி யோசிச்சாங்க, இதெல்லாம் எந்த இல்ல, நான் இதுக்கு உரிமைக்காரன் அல்ல, இது எல்லாமே ஆர்த்தர் தேவன் மட்டும்தான். அதான் அங்க பாக்குறேன். முதல் அவர் தேவனுடைய சொருவமா இருந்தால் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருந்தார். ரெண்டாவது அவர் ஒரு கிரியேட்டரா இருந்தாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னாக்கா, அது கொள்ளையாடு என்ற பொருளை இல்ல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெறுமையாக்கிட்டார், எதுவுமே அவர் இல்லைன்ற தேசம் பண்ணார். அடுத்து நீங்க
பாத்தீங்கன்னா
அடிமையின் ரூப இடத்து பாருங்க. அப்போ கிரைஸ்ட் என்ன மாதிரி செஞ்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, அடிமையின் ரூப இடத்து. அப்போ எவ்வளவு முக்கியம் பாத்தீங்கன்னா, இது நீங்க இங்கிலீஷ்ல வச்சு பாத்தீங்கன்னா, வாசி இங்கிலீஷ்ல வாசிங்களா, இங்கிலீஷ்ல வாசிங்க கேட்கறது என்ஐவில எதுனா வாசிங்க பரவாயில்ல இருக்குங்களா, சீக்கிரம் வாசிங்களா, என்ஐவி கேட்கறது எதுனா வாசிக்கலாம் பரவாயில்ல. பாத்தீங்களா சர்வெண்ட் போட்டாங்க இல்லைங்களா, ஆக்சுவலி அவங்க சர்வெண்ட்ன்ற வார்த்தை வரக்கூடாது, அவங்க வர வேண்டிய வார்த்தை வந்து ஸ்லேவ் என்னங்களா அடிமை. அவங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் அங்கே போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண ஒளிபரப்பில் கவர் பண்ணாங்க, கன்னட கூட போடல அந்த வார்த்தை, தமிழை போட்டிருக்காங்க, தமிழை கன்னட போட்டு இங்கிலீஷ்ல சரியாக போடல. அதனால அந்த அடிமையின் ரூப எடுத்துன்னு சொல்லிப்பாங்க. இதனால இந்த அடிமையின் ரூப எடுத்துன்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்கலாம், ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் அதை பற்றி. இப்போ இதை பார்க்கும்போது இந்த அடிமையின் ரூப எடுத்தாருன்ற விஷயத்தை பார்க்கும்போது, உலகத்திலேயே மிக முக்கியமான சில வேலைகளெல்லாம் சிலவர் செய்வோம். அவ்வளோ ரொம்ப பாலிஷிங்காக இருக்கும், ரொம்ப ஐயோ என்ன மாதிரி கேரக்டர் செய்கிறார், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, எவ்வளோ அன்பாக பணிந்து நம்ம வேலை செய்கிறாரு குனிஞ்சு சொல்லி அங்கே பார்க்கணும். உலகத்தில் சில நாள் செய்வோம். அதனால பார்க்கும்போது அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வேஷம் போட்டு அடிமையாகிறார். அவர் எந்த மாதிரி அடிமை ஆனார் நீங்கள் பார்த்தீங்க முக்கியமாக. இப்போ அந்த அடிமையுடைய குணம் எப்படி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அவர் அநேக வேலைகள் செய்யும்போது யோவானஸ்தன்மை குறித்து சிலவர் கேள்வி கேட்குறாங்க. யோவானத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரத்துல கேட்கும் போது அங்கே பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அவரை பத்தி ரொம்ப அருமையாக காட்சித்தரம். என்ன காட்சித்தரா நீங்க வசனம் வாசிச்சு பாருங்க, மத்த 11 அதிகாரம் 16 வருஷம். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் அது ஸ்பெஷலா ஸ்திரீகளுக்குள்ள பிறந்த எல்லார காட்டிலும் யோவானஸ் பண்ண காட்டில் ஒரு மனுஷன் ஏந்து வரலன்றார். அப்ப எவ்வளவு பெரிய பிளேஸ் எடுத்து வைக்கிறார் யோவான பாத்தீங்கன்னா, மோசே காட்டிலும் பெரிய பிளேஸ் இருக்கிறாரு, அப்புறம் காட்டிலும் பெரிய பிளேஸ் எடுத்து வைக்கிறாரு, டேனியில காட்டிலும் பெரிய பிளேஸ் எடுத்து வைக்கிறாரு, ராவித காட்டிலும் பெரிய பிளேஸ் எடுத்து வச்சிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இது சின்ன சாட்சி நிகழ்வுங்களா, சின்ன சாட்சி நிகழ்வுங்க. இதெல்லாம் இது சர்வ சாதன விஷயம் இல்லைங்க. ஏன்னா ஒரு மனுஷனை குறித்து ஏற்று ஒரு வார்த்தை வச்சுனா ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்திரீகளில் பிறந்த எல்லாத்த காட்டிலும் யோவான சொல்ல ரொம்ப பெரியவன்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னாக்கா, அவ்வளவு பெரிய அவர் வச்சிருக்கார். அதுல பாயிண்ட் விட்டு போல அவர் அடிமை ரூபத்தை எடுத்து என்ன கேட்டிருக்கான்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதான் ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். ஏன்னா இந்த யோகஸ்தானம் குறித்து அவ்வளவு அழி பொசிஷன் எடுத்து வச்சுட்டார் வேற யோகஸ்தானம். ஆனால் இந்த யோகான் ஸ்தானத்தை வந்து அவ்வளவு பெரிய பிளேஸ்ல வச்சிருந்தாலும் இந்த யோகான் ஸ்தானம் அவரை எப்படி பேசுறாரு நம்ம பசங்க பாத்தீங்கன்னா, மத்திய மூணாம் அதிகாரம் 10:11 பாத்தீங்கன்னா,
என்ன
மாதிரி வார்த்தை இப்ப ரெண்டு பேருடைய கமிஷன் நீங்க பாருங்க, ஒரு அருமையா இருக்கு பாருங்க. ஸ்திரீகளில் பிறந்த எல்லார்த்த காட்டிலும் யுவான்ஸ்தான் ரொம்ப பெரியவனு சொல்லி அவர் பேசி முடிச்சுட்டாரு. அவருக்கு காட்சி இவர் நான்றாருனா, சரி நான் பத்தி அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா, என்ன என்ன பாருங்க, அவருக்கு என்ன பாருங்க, அதான் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கிறாங்கன்னா, ஏசு கிறிஸ்துடைய அந்த பாதரட்சிய என்னங்களா சுமக்கிறதுக்கா இல்ல அவருக்கிறதுக்கா சுருக்கமா சொல்ல போனா, அவர் என்ன அவர் நிக்கிற பிளேஸ் நான் நிக்கிறதுக்கான யோகத்துலன்றார். அது அவர் பாதம் படுத்து அவர் நிக்கிறது எனக்கு யோகித்து இல்ல, அது மட்டும் அவருக்கு அந்த 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 பாத ரஷ்ய எடுக்கிறதுனால தகுதியெல்லாம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்துதான். ஆனா இதை பார்க்கலாம், இவர் அடிமையின் ரூபம் எடுத்தாங்க. என்ன இதுன்னு பார்க்கும்போது இந்த யோகான் அவரை பார்த்து அவ்வளவு பெரியவர் பெரியவர் மேலும் தருது என்ன காட்டுல பெரியவர் அவர் பெருகணும் பெருகணும் சொல்லி அவரை பத்தி அவ்வளவு அருமையா சாட்சி கொடுத்துருக்கும் போது, இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துன்றாரு. அவர் மனசுல இது என்னெல்லாம் இல்ல, என்ன என்ன நான் யூனிவர்சல் கிங், எல்லாத்தையும் எனக்காக சுற்றி வந்திருக்கார், நான் தான் எல்லா தூதர்காட்டிலும் பிரதான தூதன் அப்படி இருக்கும்போது இந்த பூமியில வந்து நான் ரொம்ப பிரமாண்டமா வாழலான்ற என்ன அவருக்கு இல்ல. அவர் அடிமையின் ரூபம் எப்படி எடுத்தாரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எந்த யோகான்சாரங்களோட பாதர சுமக்கிறதுக்கு யோகியம் இல்ல அவர் சொன்னாரோ, ஆனா இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் மீன் பிடிக்கிறவங்களுடைய காலை எடுத்து என்ன அந்த பாதம் கையில எடுத்தார். திங்க் பண்ணி பாருங்க, இங்க யார் இந்த வேலை யார் செய்வாங்க, மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே மீன் பிடிக்கிறவங்களுடைய கால் எடுக்க தெரியுங்களா, அந்த மீன் பிடிக்கிறவங்க பார்த்து அந்த தேச பிரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி இப்போ தாரெல்லாம் போட்டு ரொம்ப அருமையா இல்லை எங்க விசேஷம். அந்த காலை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இடுப்புல சச்சியை கட்டிட்டு அவர் உக்கார மக்கியில உக்காந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கால்களும் அவரு கழுவணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் கேள்வி போட்டிக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் காலத்தில் நம்ம பார்க்கலாம் ஆயிடுச்சு இருந்தாக்காம். இவர் இந்த கால் கழுவுனது எல்லாமே சீடுங்க சும்மா வேணுமா, சைலண்டா இருந்தாங்க இல்லைங்களா, சீடு 11 சீடு நடந்திருக்காங்க சைலண்டா இருக்குன்னா, ஒரு சீடர் கூட பேசியிருக்கேன் கரெக்டுங்களா. அப்போ அந்த 11 சீடர் வந்து சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆனா ஏசு கிறிஸ்துவை பேச மாட்டேன் நீ இது செய்யாதீங்க நான் அதுக்கு பாத்துருவோம்னு சொல்றாரு பேதுரு. அதுக்கப்புறம் நீ எனக்குள்ள அவனுக்கு பங்குன்னு சொன்ன உடனே அவங்க சாப்பிடுன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஃபுல்லாக பெருவிடும் சொல்றாரு. அது என்ன அது என்ன என்ன சொல்றாரு அவங்க அதுக்கு அதுவும் தெரியும். ஆனா அங்க என்னத்துக்கு சைலண்டா இருந்தாங்கன்னு நல்லா கூட ஆஃபீஸ் நம்ம பார்க்கலாம், அவங்க என்ன கண்டிஷன் இருந்தா நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க பாருங்க அவங்களுடைய பாதம் எடுத்து திங்க் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை நம்ம சேர்த்து வேறு யாராவது ரசிச்சா என்ன பண்ணுறோம் சொன்னாதீங்களா கரெக்டுங்களா. ஆனால் அந்த பாதம் எடுத்துக்கின்னு அந்த கழுவும் போது கூட சீடு பண்ண பேச தெரியுங்களா, பேசிச்சு பாருங்க அந்த பாதம் கொடுறதுக்கு திங்க் பண்ணி பாருங்க. அப்படி சொல்ல போனாக்கா எல்லா குருங்க கால் தயார் கழுவாங்க, எல்லா மாஸ்டருடைய காலங்க தயார் கழுவாங்க பார்த்தீங்கன்னா சீடுனு கழுவாங்க. அதான் வந்து உலகம் எங்களுக்கு வழக்கம் அந்த காலத்துலேருந்து, யார் வந்து சத்திய கற்றுக்கிறாங்களோ டீச் பண்ணுறாங்களோ மாஸ்டர் கால் தான், அவங்க எல்லாம் போன கத்துல போகும்போது கழுவிட்டு போவாங்க. ஆனா இங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கால் கழுவுறாரு, என்ன மாதிரி வந்து தலைக்கெல்லாம் மாத்திர பாருங்க. அதான் பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி கேரக்டர் காமிச்சார பாத்தீங்கன்னா, தன்னை அடிமையன் காமிச்சாரு. அது மாத்திரம் இல்ல மரம், முக்கியமாக தேவன் யார தெரிஞ்சு கொண்டாரோ அவங்க நல்ல திறன்கள், அவங்க வந்து அவங்க அவங்க சுத்தமா இல்ல அதனால என்ன பண்றேன், என்னைய சுத்தமாத்திக்க அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், என்னைய தேவை பண்ணி போனேன். அப்ப பாருங்க அது வந்து ரோல் மாடல் யாரு பாத்தீங்கன்னா இப்ப யார் இது பண்ணாலும் இருப்பாங்களாம். ஆனா முக்கியம் பாத்தீங்கன்னாக்கா அடிமை ரூபாய்னு பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து பூமியில வரும்போது எங்கேயுமே எந்த நான் என்ற அந்த ஒரு எண்ணத்தோட அவர் நான் இப்படி என்ன தெரியுமான்றது எங்க என்ன சொல்ல பேச்சு வேலை பாக்குறோம். அவர் எங்க போனாலும் பார்த்து ரொம்ப சிம்பிள் சரி லைஃபா வாழ்ந்தாரு. ஸோ அருமையான பண்ணிருக்காரு நான் லைஃப் முடிச்சிருக்கேன். அப்ப அடிமை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு எஜமானுடைய கால கழுவாரோ அந்த மாதிரி ஒரு கால கழுவா பாக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அடிமை ரூபாய் எடுத்து அப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வார்த்தை இதுதான் ரொம்ப அருமையா இருக்கு. மனுஷன் சாயலானார், மனுஷன் சாயலானார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நிதானமா கவனிக்கலாம். முதல் முதல் அவர் தேவனுடைய சருவமா இருந்தார், இரண்டாவது அவர் தேவனுடைய சரிசமமா இருக்கிற இந்த இடத்துல இடத்த கொள்ளையாடின பொருள் என்று இல்லாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமை ரூபாய் எடுத்து அவர் இப்ப என்ன இருக்காரு பாத்தீங்கன்னாக்கா மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானார் சொன்னாக்கா இங்க இருந்து ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு, ரெண்டு வியூ பாயிண்ட் பேசுறாரு, ரெண்டு வீட்டுல பேசுறாங்கன்னா அவர் மனுஷ சாயல் ஆனார் சொன்னா எப்படி ஆதாம் இருந்தாரோ அப்படி ஆனாரு, பர்ஃபெக்டா ஆதாம் எப்படி இருந்தாரோ அப்படி ஆனார். அதனால அந்த மாதிரி சரீரத்துல அவர் வந்தார். ஆனா இன்னொன்னு சொல்றாரு, பரிபூர்ணமா அவர் ஆதாம் போல வந்திருந்தாலும் பாவ சரீரத்துல தான் வந்தார்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தைன்னா இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு. முதலாவது அவர் பரிபூர்ணமா வந்தார் மனுஷ சாயலாக, ஆனா இன்னொரு பக்கம் அவர் எந்த நேரத்துல பாவ சேர்ந்ததுல அந்த சரீரத்தில் கொடுத்தார். பாவ சாயல பாவ சாயல சரீரத்துல வந்திருக்கார். இப்போ மனுஷனுக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதே கண்டிஷன் தான் யாருக்கு இருந்துச்சு ஏசு கிறிஸ்து பாவம் சரிடம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து அவர் தேவனோட குமாரனாக ஓட்டாடி முடிச்சுட்டாரு அவர் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதோ தேவன் ஸ்பெஷல் ஆவி கொடுத்தாரு அதுக்கு அதனால ஓட்டோட முடிச்சுட்டாருன்னு சொல்றேன். இல்லைண்ணா அவர் பரிபூர்ணம் வந்தாலும் அவருக்கு எல்லா விதமான விஷயங்கள் அவருக்கு இருந்து வரும்ல, அதனால அவர் பாவம் செஞ்சிடலாம் அந்த சரீரம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா பிறந்தது பரிபூர்ணமா பிறந்த பார்க்கும்போது எதுக்கு இப்படி பிறக்க வச்சார் தேவன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்க்கா வசனத்தை வாசிக்கலாம். வசனம் வாசிக்கலாம் எப்படி ரெண்டாவது காரம் 14:15 எப்படி ரெண்டாவது காரம் 14:15
பிள்ளைகள்
ரத்தமும் மாம்சமும் உடையவர்களா இருந்தார்கள். யார் இந்த பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த வசனம் சொல்லப்படுற வசனம் வந்துட்டு ஒரு பக்கம் மேன்கைண்ட் ஃபுல் ஆகுது, ஆனா சபைக்கு இந்த மாதிரி சொல்றோம். இந்த 2:9 வரக்கூடிய வசனம் தேவ தூதர்க்கு சற்று பிரியரானார், இதை நம்ம லிஸ்ட் படிக்கலாம். ஆனா இங்க சொல்லப்படுறது என்னன்னா பிள்ளைகள் ரத்தம் அம்சமா இருக்கிறதுனால இவரும் நம்ம நடந்தா அதே போல ஆயிட்டோம். என்ன இதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பூமியில வர வந்து மனுஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன, மனுஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா எப்போ இந்த பாவம் மனுஷன் செய்தான், மனுஷன் எப்போ பாவம் செய்தான்னு பாத்தீங்கன்னாக்கா மாம்சத்துல இருக்கும்போது தான் இந்த பாவம் செய்திருக்கான். இந்த மாம்சத்துல மனுஷன் வந்து பரிபூர்ணமா இருக்க முடியல, ஆதாம் பரிபூர்ணமா இருந்தாலும் அவர் பாவம் பண்ணிட்டார். அதனால இந்த மாம்சத்துல என்னாச்சு பாத்தீங்கன்னா பாவம் ஆரம்பிச்சதுனால அங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எந்த மாம்சத்தை பிறந்த யாருமே இந்த பாவம் என்ன என்று யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷன் கோவப்படுறான், ஒரு மனுஷன் பொய் சொல்றான், ஒரு மனுஷன் திருடுறான், ஒரு மனுஷன் கொலை செய்யறான், ஒரு மனுஷன் எதுவும் செய்யறா, எல்லா பாவம் செய்யறான். ஆனா இது எதுக்காக செய்யறான்ற அந்த சோர்ஸ் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத போச்சு இந்த பூமியில். அதனால அதே பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னாக்கா பூமியில வந்து ஆதவடி பரிபூர்ணம் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவர் பாவம் செய்தாரு. ஆனா அதே போல ஏசு கிறிஸ்து பரிபூர்ணம் உண்டாக்கப்பட்டிருந்தாரு சாயல வந்தாரு, ஆனா அவர் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் 30 வருஷமா அவர் என்னதான் அவர் செய்தார் நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு மனுஷனும் பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு மனுஷன் இந்த பாவம் செய்யும் போது எந்த சூழ்நிலை போய் சேர்ந்துடுறான், அதோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். எப்படி இதை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து ஒரு சரீரத்துடைய வந்து அந்த நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்து இந்த இடத்துக்கு பிபி வந்து ஒரு டேப்லெட் போடணும், சுகர் வந்து இந்த டேப்லெட் போடணும், டிபி வந்து இந்த டேப்லெட் போடணும்னு எப்படி எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் சர்ச் பண்ணி, அதே போல மனுஷன் இருக்கிற அந்த பாவத்தை அவன் செய்ய முடியாது, செய்யாம செய்ய செய்ய செய்து அதை முடியாம செய்யக்கூடாது சேர்ந்துடுறாரு. அது எந்த விஷயத்துல அவன் செய்யறான்றது 30 வருஷமா அதே மாம்சத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பாவங்கள் உள்ள கிரியேட் ஆகுது. அந்த மனுஷன் எப்படி எல்லாம் எங்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கோவப்படுறா எடுத்தவன சகோதரன், இவர் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாரு நம்ம நினைச்சுக்கோம். ஆனா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவர் எதுக்காக கோவப்படுறாரு, இது பின்னாடி என்ன, பின்னாடி என்ன, இது பின்னலை என்ன, இது சூழ்நிலைகள் என்ன ஆச்சு, இந்த பின்னலைகள் பார்த்தாக்கா அதுதான் அந்த சோர்ஸ் கணக்கு சார். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லிட்டாருன்னு நம்ம உடனே தீர்வு செஞ்சிருவோம். ஆனா அந்த பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன, அந்த பொய் சொல்றதுக்கு அந்த சூழ்நிலைகள் எப்படி ஏற்பட்டுச்சுன்ற விஷயத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்க மாட்டோம். அதனால பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கோர்ட்ல ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயில், கரெக்ட் இல்லை. ஆனால் ஏசு சொல்லி சிந்திச்சு பார்த்தாரு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் ஒரு கொலை செய்யறதுக்கு என்ன நடந்துச்சு அவன் வாழ்க்கையில, அந்த கொலை செய்யறதுக்கு அந்த எண்ணம் என்னன்னு வந்துச்சு, அந்த எண்ணம் எவ்வளவு வெளிநாட்டுல அவனுக்கு வந்துருக்குதுன்றது அந்த சோர்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் வேற நாயமா என்ன பண்ணுவாங்க சார், விஞ்ஞானியா பண்ணுவாங்க, விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க எல்லாமே இல்லைங்களா, என்னதான் கண்டுபிடிச்சா லாஸ்ட்ல ஒரு விஷயம் எழுதிட்டு போவாங்க, எனக்கு இது புரியாத கொதிரா இருக்குது, என்னுடைய காலம் முடிகிற எனக்கு அடுத்து யாரோ வந்தாரோ அவர் கண்டுபிடிச்சு போவாரு. ஆனா என்னதான் கண்டுபிடிச்சாலும் உயிரோட வாழ்வது எப்படின்னு சொல்லி எந்த சென்டர் அப்படி முடியாத போயிடுச்சு. அப்ப என்னதான் கண்டுபிடிச்சாலும் இந்த யூனிவர்ஸ்ல எப்படி யார் கிரியேட் பண்ணது கண்டுபிடிக்காத போயிடுச்சு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தாரு முதல்ல பாத்தீங்கன்னா, மனுஷன் சாயலாகி அவர் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயம், மனுஷன் எந்த சூழ்நிலை விழுதான். ஒரு திருடன் சொன்ன உடனே அந்த திருடன் திருடா தான் யோசிப்போம், ஆனா திருடன் ஆகிறதுக்கு காரணம் என்னதான் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி பேப்பர் என்ன, அதுல சோர்ஸ் என்ன இருந்துச்சு, அதனுடைய ஆரம்பம் எங்கிறது யோசிச்சோம். அந்த பாவம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ஸ்திரீ வந்து ஒரு தவறான காரியத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, ஐயோ இந்த ஸ்திரீ பார் தவறான காரியத்துக்கு போறாங்க தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஸ்திரீ தவறான போறதுக்கு காரணம் என்ன இருந்துச்சு, அந்த சூழ்நிலை என்ன இருந்துச்சு, அந்த ஸ்திரீ எந்த இடத்துல இருந்து அடிப்போம் என்றியானாங்கன்ற விஷயத்தை பொறுத்து சார். அதனாலதான் பாத்தீங்கன்னா 30 வருஷமா எல்லா மனுஷனும் ரத்த மாம்சமா இருக்கிறத போல இவரும் அப்படியே இருந்து, ஆனா எதுவுமே எல்லாத்தையும் பார்த்தாருங்களா, எல்லா அனுபவம் வாங்கினாருங்களா, ஆனா ஒண்ணுல கூட இன்வால்மெண்ட்டாக அது பேர் வாழ்க்கையில் இருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது மாம்சத்தையே அப்படின்னா. அப்ப பார்க்கும் போது இப்படி அவர் வந்ததுனால என்னாச்சா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சேர்ந்தாருங்க. அதனால தான் இப்போ நம்ம உட்காடுறோம், வந்து இங்க சபையில உட்காடுறோம், கிளாஸ் கேட்டுருக்கோம். உயிரோட சொல்லப்போனா உயிரோட இருக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வசன வாசிங்கோ, எப்படி 2 அதிகாரம் 17-18 வசனம், எப்படி 2 அதிகாரம் 17-18 சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதாக வரும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம நம்ம யாரும் பணம் பண்ணலையா, நம்ம கோவப்படலையா, ஜீவனுக்கு பிடிக்காத அநியமன அக்கிரமான காரியம் செய்யலையா, நம்ம ஒரு தப்பா பார்க்கலையா, தப்பா யோசிக்கலையா, ஒரு சோதனை குரம் வரலையா, ஒரு சோதனை கோவம் வரலையா, எல்லாம் வந்துச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம், உலகத்துல இருக்கும் போது உலகத்துல நம்ம என்ன நல்லா வாழலாம் நினைச்சோமோ, கான்சன்ட்ரேஷன் அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் தவறு பண்றோம் சில டைம். ஆனா தெரிய வந்து ஒரு அந்த கரெக்டா அந்த மாசங்கள் அந்த ஒரு நாட்கள் வரும்போது கர்த்தருடைய பக்கம் நினைவு கூறணும் என்று நம்ம என்ன பண்றோம், சில கிளாஸ் எல்லாம் எடுக்கும் போது நம்ம சுத்திகரிக்கிறோம். தெரிய அந்த ஒரு மேஜர் கை அந்த அப்பத்துல கைப்படும் போது நம்மளுக்கு மீண்டும் ஒரு கிரேஸ் தராருன்னா அதுக்கு என்ன காரணம், நம்ம பாவம் பண்ண உடனே நம்ம ஒரு தவறு பண்ண உடனே நம்ம தவறான இடத்துக்கு போன உடனே நம்ம தேவன் பனிஷ் பண்ணலாம் இல்லை, ஏன் பண்ணுறது தேவனம்ல காரணம் ஏன் தேவன் பனிஷ் பண்ணுறதுல, ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பலவீனங்களாக தெரியும் கரெக்டா இயேசு கிறிஸ்து. ஏன்னா இந்த நிலைமையில தான் இந்த சகோதரன் விழுகிறான், இந்த இடத்துல தான் அந்த சகோதரி பேசிடுறாங்கோ என்ற விஷயம் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்பவே. அதனால தான் இவங்களுக்கு இந்த நிலையில இருக்கிறனால விழுந்துடுறாங்கோ, அதனால இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாம், இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாம், இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாம், ஏன்னா அதுவும் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு அந்த அனுபவம் எல்லாமே. அதே போல இவங்களுக்கும் அந்த அனுபவம் கொடுக்கலான்றது என்ன பண்ணுறாரு தேவன் பார்த்தீங்கன்னா, சரியே சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அது மாற்றம் இல்லை, இன்னைக்கு கூட நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய அக்கிரமங்கள் சில தரம் பார்த்தீங்கன்னாக்கா துணிகரமாக சில தவறு பண்ணும்போது அதுக்கு கிருபை நம்மளுக்கு பிரியம் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் நம்மளுக்காக என்னங்களா. இந்த பூமியில வந்து ஒரு மனுஷ சாயல வந்து பரிபூர்ணமா வந்தாரு, ஆனா பாவ சாயல வந்தாரு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாரு. அதனால ஒரு மனுஷன் இதுதான் விழ முடியும் அவருக்கு தெரியும். ஆனா யோசிக்கிறா நாளைக்கு ஒரு விட்டுருவான்னு யோசிக்கிறார். நம்மள பேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து. அதனால தான் என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா வசனம் ரோமர் 8:34 ரோமர் 8:34 வேண்டுதல் நமக்காக வேண்டுதல் செய்யும் போது அப்ப தேவன் நமக்கு என்ன செய்யோ தேவன் என்ன செய்ய நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க அப்படியே ஒன்னு 2 முதல் வருஷம் 2 பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு கிருபாதார பலி கிருபாதார பலி அவரே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்குது. இன்னைக்கு பாவம் பண்ணணும், நேரத்துல பாவம் பண்ணணும், அது எப்படி மன்னிப்பு கிடைக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அப்பா கிட்ட நமக்காக பேசும்போது நம்மளுடைய நல்ல குணத்தை பார்த்தோம் தேவன் சரி போட்டோட மனுஷன்ன்றத மன்னிக்கல. தேவன் எதுக்காக மன்னிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கடி அடிக்கடி தவறு செய்யும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கடி அடிக்கடி தேவனுக்கு பாவம் செய்யும் போது தேவன் அவளை முற்றிலும் தண்டிக்காம விட்டுடுவார். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அப்ராம் இசாக் யாக்கோபு என்ன பண்ணாங்க முன்னாடி நல்லா வாழ்ந்தாங்களே அருமையான குணத்தை காமிச்சாங்களே நான் அவங்கள்ட்ட ப்ராமிஸ் என்ன பண்ணுவோம் ஜனங்களை காப்பாற்ற சொன்னேன் அது நிமித்தம் என்ன பண்றாங்க விட்டுறாங்களா அது நிமித்தங்களா பாவத்துல மன்னிச்சு சொல்லிட்டாரு இல்லையா. அதே போல இந்த சுவிசேஷத்துல சபேஜனங்களை கூட பார்க்கும் போது அநேக தவறுகள் சென்றுவாங்க. அந்த நேரத்துல கிறிஸ்து போய் விண்ணப்பத்தை தேவன் வைக்கும் போது அங்க என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் நம்மளை அநேக சாக்ரிஃபைஸ் பார்த்து தேவன் நம்ம மன்னிக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு வசனம் இருக்குது பைபிள் என்ன பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கூட அவன் பெரிய தவறு பண்ணிட்டு அவனு சொன்னா அவன் நல்ல காரியம் எதை சேர்க்கப்படாது சொல்லுது பைபிள் வசனம் வச்சுக்கலாம். நம்ம கேட்க இல்ல 18 சீக்கிரம் எசேக்கியேல்
18
24 இயேசுடைய ஜெபம் அப்படின்னா இயேசு நமக்காக பறந்து பேசுறதுல என்ன கிடைக்குது நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு கிரேஸ் கிடைக்குது சரி ஒரு கிருபை கிடைக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான ஒரு காரணம் இயேசுடைய பலியை பாக்குறாருங்களா. பாருங்க இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியை பாக்குறாரு தேவனுக்கு ரொம்ப ப்ரெஷஸா இருக்கு. எந்த பலி அதான் கிருபாதார பலி. அவருடைய பலியை பார்க்கும்போது அப்போ என்ன பண்றாருன்னா சரி நம்ம அனுப்பிடுறதுவா. அதனால தான் எத்தனை சபைக்கு என்ன டீச் பண்ற போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க கிருபாசனத்துல வராத போயிடாதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ண பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு நம்ம இந்த டைம்ல மாற்றம் இந்த பஸ்கா டைம்ல மாற்றம் இந்த கத்தோட நினைத்துறதுல மாற்றம் கிருபாசனத்துல அடிக்கடி தவறு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து மூலியமான ஒவ்வொரு நேரத்துலயும் அந்த நம்ம பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நமக்கு தெரியாது கோயில் இருந்தோம் யாராவது நமக்கு பாஸ்ட் நமக்கு வரமே கை வச்சு ஜபம் பண்ணா நம்மளுக்கு அதே பெரிய விஷயம். எப்ப பாஸ்ட் வருவாங்களோ எப்போ நம்மளுக்கு ஜபம் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம வருஷம் வந்துருக்கோம். ஆனா உண்மையெல்லாம் கத்துனது நம்மளே அவர்கிட்ட பேசலாம்னு சொன்னாக்கா நம்ம பிஸி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசியே பேசணும் அவர் அவ்வளவு பேர் வாய்ப்பு கொடுப்பாரு நீங்க வந்து என்கிட்ட பேசலாம் சொல்லி ஏசு மூலியமா மனுஷி கேட்கறதுக்கு நம்ம போயே பேசணும் நாளைக்கு கேட்டுக்கலாம் அது நாளைக்கு கேட்கல அவரு சொல்லி ஒரு மாசம் 2 தள்ளி போட்டு லாஸ்ட்ல இப்ப எல்லாம் வச்சு சொன்னாங்களா இருக்கு அது கரெக்டான ஸ்பீடுலன்னு பாக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல போய் அவர்கிட்ட கிருபை கேட்டு தேவன்ட கிருபை கேட்டு நம்ம போகணும். ஏன் இதெல்லாம் உள்ள பண்ண பாக்குறோம்னா அவர் மனுஷன் சாயலானார் பாத்தீங்களா அது என்ன கதை விஷயம் பாத்தீங்கன்னா முதலாவது பரிபூர்ணமா இருக்கிறவங்க கூட பாவம் செய்யறது வாய்ப்பு உண்டு குமில் அதான் பரிபூர்ணமா இருந்து பாவம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் பரிபூர்ணமா இருந்து பாவம் பண்ணாம அந்த பாவம் என்னென்ன எதுலாம் செய்யறாங்க அது கோர்ஸ் நான் கண்டுபிடிச்சி இந்த சூசியல் முழுவதுமே சபை இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கும் அதுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் கேட்டா இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை நமக்கு தேவை. பார்க்கும் போது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா லாயர் இருப்பாங்க இல்லைங்களா. லாயர் வந்து நாங்க தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க லாயர்ல ஒரு தப்பு பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணிட்டான் லாயர் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, காசு கொடுத்து வச்சுக்குவாங்க. என்னங்களா ஜட்ஜு என்ன பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் பருந்து பேசுங்க கரெக்டுங்களா? அப்படி கொஞ்சம் காசு கொடுத்துருந்தா அவங்க எப்படினா மாத்தி வச்சிருவோம் கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் போது இங்க நமக்கு லாயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு தெரிந்த லாயர் யாரும் வச்சுமா இருக்கும் ஒரு லாயர் நடத்துறாங்க. நம்ம அவருக்கு என்ன கொடுக்க வேண்டியது, திங்க் பண்ணி பாருங்க, பீஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் விஷயம் தெரியுங்களா, ஜட்ஜு வந்து நீதி உட்காந்துருப்பாரு, லாயர் வந்து பகிர்ந்து பேசிப்பாரு, ஆனா லாயர் வந்து பேச ஒரு வார்த்தை கவனிச்சு தீர்ப்பு எழுதுவார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில யார் நம்ம ஜட்ஜுனா பிதாவுக்கு தேவன் ஜட்ஜு, அது ஒரு சந்தோஷ விஷயம் தெரியுங்க. இந்த லாயர் ஏற்படுத்த பிதாவுக்கு தேவன் பாருங்களா, எந்த ஜட்ஜும் வந்து லாயரை ஏற்படுத்த எடுத்துமா. ஆனா பாருங்க இவர் என்ன பண்றாருன்னா, லாயரே வச்சுட்டு அவர் பார்க்கும் போது, ஏன் அவர் மனுஷ சாயல் ஆகும் போது அநேக விஷயத்த கத்துனாரு, கத்துட்டு இப்ப சபைக்கு நம்ம எங்கெல்லாம் விடுமோ அதை கற்றுக் கொடுவான். மனுஷ சாயலானார் அதுக்காக தான் பாக்குறோம். நெக்ஸ்ட் ஆறாவது பார்க்கலாம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. என்ன அது மனுஷ ரூபமாய் காணப்பட்டுன்னு பார்க்கும் போது மிக முக்கியமாக மனுஷ ரூபமா ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இது மனுஷ சாயல் நான் பார்த்தோம் ரெண்டு விஷயம் நாங்களா, ஒன்னு மனுஷ சாயல்னா பரிபூர்ணமா வந்தாரு, ஆனா பாவ சாயல வந்தார். அது மனுஷ ரூபமாய் காணப்பட்டுன்னு சொல்லும் போது ஏன் மனுஷ ரூபமா வரணும்னா, மிருகம்பரம் கிளாஸ் நான் படிக்கிறோம் இல்லைங்களா, மிருகம்பரம் கிளாஸ் படிக்கிறோம். தேவ தூதர காட்டிலும் சற்று சிறுவராக ஆதாரம் உண்டாக்கப்பட்டதுனால கிறிஸ்தியத்துக்கு தேவ தூதரால் சற்று சிறுவராக உருவாக்கப்பட்டப்படணும். சரி, எதுக்கு ஒரு மனுஷனாகவே வரணும், மனுஷ ரூபமா ஏன் வரணும், காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு காரணம். ஆனா இன்னொரு காரணம் இருந்தது, அது நம்ம படிக்கிறதுக்கு வசனம் வாசிக்கலாம், ரொம்ப ரெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம். அந்த மனித ரூபமா எதுக்காக வந்தா நான் படிக்கிறதுக்கு, ரொம்ப ரெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்னன்னா, மாம்சத்துல தான் பாவம் வெளிப்பட்டது. இந்த மாம்சத்துல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமா மனுஷனும் விளவனமா இருக்கிறான், அத்தனை நிமிஷம் பார்த்து நியாயப்பிரமான விளவனமா இருக்கு. பாருங்க இந்த நியாயப்பிரமான விளவனமா இருக்கிற இந்த விஷயம், மனுஷன் விளவனமா இருக்கிறாங்க பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் ஒரு மாம்சத்தினால ரீட் பண்ணு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த வருஷம் மீண்டும் வந்து வாசிங்க, பாவத்தை போக்கும் பலி சரிங்களா, மாம்சத்திலே பாவத்தை அக்னிக்குள்ள தீர்த்தாருங்க. அப்ப எப்படி இதை செய்தார் பாத்தீங்கன்னா, அவர் மனுஷரூபமா ஃபர்ஸ்ட் வரணும். எந்த மனுஷனுக்கு லா கொடுக்கும் போது மனுஷன் கீழ்படி இல்லையா, மனுஷரூபமா இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கும் மனுஷனோட அந்த மனுஷருக்கு இருக்கும் போது மனுஷன் அந்த நியாயம் கீழ்படிய போனாரோ, அதே போல நியாயப்பிரமாணம் கூட மனுஷனை பூர்ணமாக்காத இருந்தது படினால இப்போ இயேசு கிறிஸ்து மனித ரூபமா ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னு பார்க்கும் போது, ஒண்ணு மனுஷனா இருந்து கட்டளை நிறைவேற்ற முடியும், மனுஷனா இருந்து நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியும் என்று நம்ம அண்ணா அவரு கரெக்டா காமிச்சு முடிச்சிட்டார். அதனால பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 33 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் என்ன ஒரு கட்டத்தை அவர் பலப்படுத்தார். அவர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, எந்த மாம்சம் நிறுவத்த முடிய நியாய பிரமாணத்தை அதே மாம்சம் ஏற்றமெல்லாம் நிறுவத்தி முடிச்சார். அந்த நிறுவத்தி முடிகிறதுக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, தன் உயிரே தியாகம் பண்ணார். எப்படின்னு பார்க்கும்போது, எல்லா மனிதருடைய அக்கிரமம் பாவத்தை தேவன் அளவில் போட்டான்னு அவசியம் இருக்கு இல்லைங்களா. ஏன் படிக்கணும், நம்ம ஒரு ஏசை 54 படிக்கிறோம் இல்லைங்களா. நீங்க ஏசை 54 எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 7 வசனத்தில்
பார்த்தீங்கன்னா,
அவருடைய இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நமக்கான நமக்கு போது இது எதுவா வருவார் வருவான்னு சொல்லுவோம். ஆனா உலகத்துக்கும் நம்ம பாக்குறோம். ஸோ ஒட்டமொத்த ஒரே ஆளு எல்லாருடைய பாவத்தமும் போடுறாங்கன்னா என்ன நடந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ஆதாமுடைய மீறுதலுக்கும் இது சாவணும், நெக்ஸ்ட் அந்த நியாயப்பிரமாணம் வாங்கி மீறுதல் பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்கும் அவர் சாவும். பாருங்க, அப்போ ரெண்டு தரம் எப்படி ரெண்டு தரம் எடுத்து முடியாது, ரெண்டு தரம் சாவ முடியாது இல்லை, ஒரு தரம் சாவணும் இல்லைங்க.
அது எப்படி இப்போ ஆதாம் பாம்புல இருக்கும்போது என்ன செய்ய முடியாது இருந்துச்சோ, நேயப்பிரமாணம் பலவனமா இருக்கும்போது அவர் என்ன செய்ய முடியாது இருந்துச்சோ, இப்போ தேவன் செய்யணும் மாதிரி போச்சு. அப்ப அது எப்படி அவர் செய்தார்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் தூதர காற்றம் சற்று திருவிழா ஆதாமுக்காக திருவேசம் வந்து மரத்துல பாடம் இருக்கு புரிஞ்சுங்களா. தூதர காட்டிலும் சற்று ஸ்ரீவரானாரு ஆதாமுக்காக அப்படின்னா ஒத்தவர் மகளுக்காக. ஆனா சிலுவருக்கு வந்து சாவ வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்து. சிலுவருக்கு வந்து ஏன் அவர் சாவரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வசனம் வாசிக்கலாம் கலாத்தியர் 3:11.
மரத்தில் அடிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். சரி, யாருக்கு யார் பேசுறாங்க? அப்போஸ்தல் போல் கலாத்தியர்கள் பேசுறாங்க. அப்போஸ்தல் போல் கலாத்தியர்களுக்கு ஏன் பேசுறாரு? கலாத்திய சபையில் சபிக்கிறது அப்போஸ்தல் போல் தான். ஆனா சத்தியம் சொல்லும் போது அங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, சத்தியத்தில் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டா பாத்தீங்கன்னா, சில யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா நீங்க அவங்க சொல்லி ஒரு கோர்ஸ் போட்டாங்க சபையில். அப்ப என்ன சொல்லிட்டாரு அப்போஸ்தல் போல் பாத்தீங்கன்னா, பாருங்க நீங்க எதுக்காக சில நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு தெரியல எனக்கு, நமக்காக இஸ்ரேஜனங்களுக்காக நமக்காக நம்ம தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாத போனதுனால நம்ம தான் சிலுவில் அந்த மரத்துல அடுத்து கழிவு பண்ணணும். நம்மளால சலுகைப்பட்டுலாம் இருந்தோம், ஆனா நமக்காக அவர் மரத்தில் போனாரு. அவர் என்ன பார்த்தீங்கன்னா, சட்டம் யாரு நின்றாங்களோ அவங்க என்ன பண்ண மரத்துக்கு. அப்ப இயேசு என்ன செய்து முடிச்சார்? எங்க பாவ மாம்ச சரியில வந்து ஒண்ணு ஆதாம் என்ன செய்ய முடியாது செய்து முடிச்சார். நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது இருந்துச்சோ, அது மனுஷன் நியாயப்பிரமாணத்தை வாங்க என்ன செய்ய முடியாது இருந்துச்சோ, அது இயேசு செய்து முடிச்சார். பாத்தீங்களா என்னங்களா, அது நமக்கு எதிரால நிக்கிற அந்த நியாயப்பிரமாணம் பேசுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து போட்டாங்க. அதை நீங்க பாருங்க, இப்போ அதை நீங்க ரோமர் 8:3 பற்றி பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டு வாசிங்க ரோமர் 8:3. பாவத்தையும் போகணும், நியாயப்பிரமாணத்தையும் எடுத்து போடணும் பாத்தீங்களா. அப்ப எப்படி பாவத்தை போகிறார் பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்துக்கு அவர் மறுக்கிட்டுனா அந்த பாவம் எடுக்கப்படும். நியாயப்பிரமாணத்தை வந்து இவர் நிறைவேற்றுறதுனால நியாயப்பிரமாணம் அவங்கல இருந்து எடுக்கப்படும். அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன சாபம் வந்துச்சோ அந்த சாபம் இவர் எடுத்துக்கணும். ஸோ ஆதாமுக்கு பாவத்து சொன்ன மரணம் அந்த மரணத்துக்கு என்ன பண்ணிருக்கோம். அதனால இதை கரெக்டா முடிச்சு சிலுவையில போயிட்டாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, சிலுவை மேல அவர் போகும்போது எதுக்கு அவர் அமைதியா இருந்தார்? நீங்க இப்ப இங்க வரலாம், பிடித்த 2 2 கடைசி இந்த 8
அவர் மனுஷன் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
எதுக்கு அவர் சிலுவமான பிறந்த கீழ்படிந்த போது இந்த ரெண்டு நோக்கம் இருந்துச்சு. ஒன்று பாவத்தை சேர்த்து போடணும், நியாயப்பிரமாணம் எடுத்து போடணும். அதனால சிலுவையின் மரண பிறந்த ரொம்ப இருந்தாங்க. அது நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் வந்து எல்லாம் ஓட்ட முடிச்சா நம்ம இருக்கிறாரு. நம்மளுக்கு பசி தாகம் தண்ணீர் துக்கம் எல்லாம் இது வருதோ, எல்லாம் ஃபீலிங்ஸ் வருது இருந்தது. இது எல்லா ஃபீலிங்ஸோட தாண்டி நாம இருக்காருன்னா எல்லாரும் சுமந்துருக்காரு நம்ம பார்க்கணும். அவர் பார்க்கும்போது முக்கியமாக என்ன பாக்குறோம்னா, அவர் சிலுவ மேல நம்ம இருக்கலாம். 2 பிரிப்பர்ல 2
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி
கீழ்படிந்தவராகி என்னங்களா, சிலுவருக்கு கீழ்படிந்தாருங்களா? எதுக்கு சிலுவருக்கு கீழ்படிந்தார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வசனம் எப்ரியர் 12 எப்ரியர் 12 2
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
அப்போ அவமானத்தை சகித்தாருமா சிலுவ மேல போமோ. அவ நீங்க பாத்தீங்கன்னா, சிலுவ மேல ஏன் அவமானம் வரம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொடூரமான மரணம். அனைவரும் சிஸ்டம் இருக்காங்க, அதை பத்தி அதிக சிஸ்டம் வேண்டாம். ஒரு கொடூரமான மரணம், அதுக்கு அடுத்து அவமான விஷயம்.
எழுதுறீங்களா, பெரிய பெரிய ஆளுகள், அவர் நல்ல ஒரு எஜமா இருக்காரு, நல்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்றாரு, அவரை வந்து வஸ்திரம் கிழிச்சு அவரை போய் அடிச்சு எடுத்து போடுறது அது அவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அவர் பாருங்க, ஒரு அவமானமான சாவு, ஒரு அவமான ஒரு ஒரு ரோம் ராஜ்யத்திலிருந்து புடவை கணக்கு படுறதுதான் அந்த அவருக்கு அந்த மாதிரி வெறுப்பான ஒரு சிலுவை தான். அந்த இடத்துல போகும்போது இதுக்கு ரொம்ப பெரிய அவமானம் வரும். ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷால அவர் அப்ப கும்பி இருக்கும் போது ஏன்னு பாத்தீங்கன்னா அநேக இடத்து அற்புதம் செஞ்சிருக்காரு, அநேக காரியங்கள் செஞ்சிருக்காரு. அப்ப எவ்வளவு பேர் பாக்காசப்பட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஏழு பேர் பாக்காசப்பட்டிருந்தாரு தேவனுடைய சொருமா இருந்தோம், தேவனுடைய தேவனுடைய சரிசமமா இருக்கிறத கொலையாளி என்று சொல்ல இல்லாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமருவை எடுத்து மனுஷ சாயலாகி மனிதருமா காணப்பட்டு அவர் சிலுவையின் மரணம் குறைந்தோம் அவர் கீழ்படிந்து அவர் எந்த எழுத்துலையும் வந்திருக்கா சார். அதனால பார்க்கும்போது இந்த ஒரு கர்த்தராக ஏற்றுக்கிட்ட சிலுவை மலை போகும்போது அவருக்கு பெரிய சந்தோஷம், என்ன சந்தோஷம் இருக்கும் பாருங்க. வசன வசன சங்கீத இடத்துல என்னாதிக்கிறோம், சங்கீதம்
22:27.
பூமியின் எல்லை எல்லாம் நினைவு கூர்ந்து
கர்த்தரிடத்தில்
திரும்பும் இதுதான் ஒரு நினைவு இருந்துச்சு. இந்த 22 சங்கீத ஆரம்பத்தில் சொல்லப்படுது கிரைஸ்ட். அந்த 22 சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் திருமல இருந்த காட்சி கரெக்ட்ங்களா, அந்த 6 மணி நேரம் சிலுவையில் இருந்த காட்சி தான் அந்த 22 சங்கீதம். என்ன நாலு மனசுல போயிட்டு இருந்துச்சு சிலிங்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த சங்கீதம். இது கூட சோதனங்களுக்கு எதிர்ப்பானது பாடம். ஆனா லாஸ்ட்ல அவருக்குள்ள என்ன சிந்தனை பாத்தீங்கன்னா, நீங்க பூமியின் எல்லை எல்லாம் திரும்பி ஏற்ற வந்துருவாங்கன்னா நினைவுக்கு வந்து கர்த்தரிட்ட வருவாங்க, ஜாதிகன் எல்லை எல்லாம் அவர் வந்து சமூகத்துல அவரை நினைச்சு துதிப்பாங்க, அந்த சந்தோஷத்துல இருந்துச்சு. ஆனா இதை வந்து பாருங்க, அதையும் நீங்க வாசிக்கலாம் கீழே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கிறார். யார் அந்த சந்ததி? சபை. இந்த சபைக்கு முன்னாடி இந்த காரியத்தை அவர் செய்யும் போது அந்த சபை தேவை எப்பவுமே தெரியுமாஸ்ட்.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கு
மனுக்குளத்துக்கு ஒரு சந்ததியை சொல்லும், அதுதான் தேவனுடைய அதனாலதான் தேவன் நமக்கு தான் கஷ்டமா தெரிவிக்கிறார். ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி. இப்ப பார்க்கும்போது முக்கியமாக கடைசியா பார்க்கும்போது லாஸ்ட் என்ன ஆகுது சொல்லி தெரியல, தாழ்த்தினார் என்ன வார்த்தை லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு தம்மை தானே தாழ்த்தினார் சொன்னாக்கா அவர் லாஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கேள்விகளை கேட்காம ரொம்ப டஃபா ஒர்க் பண்ணா கூட தேவனே ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்டாரு. அது கொஞ்ச நேரத்தில் அவர் ஆன்சர் கிடைச்சு லாஸ்ட்ல இருந்து தாழ் தான் தெரியுங்களா பிதாவேன்னு சொல்லி மேல அவர் சொல்லிட்டு இதோ என் ஆவி உனக்கு அப்படியே சிறந்தார். சில விஷயம் தெரியுங்களா, ஒரு தேவனுக்கு நன்றியோட ரொம்ப அருமையாக கீழ்படைந்தவராக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை தந்தாங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருந்து இந்த பல விஷயங்கள் செஞ்சுட்டு போகும்போது எனக்கு எதனா லாபம் இருந்தால் எதிர்பார்ப்பாங்க எல்லாமே. இவருடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த லாபமும் இல்லாம இதெல்லாம் செய்யறாங்க, யாரும் இருக்க முடியும் திங்க் பண்ணி பாருங்க. அதான் சொல்றாங்க கிளிக்க 2:6 வந்து அதை பாத்தீங்கன்னா அவர்
தேவனுடைய
இப்ப பாத்தீங்களா என்னங்களா கிறிஸ்து இயேசுவின் சிந்தைனா அவர் எது செய்யும் போதும் தனக்கு லாபம் வரும்னு சொல்லி எனக்கு அவர் பண்ணல, அடுத்து என்னுடைய பேர் புகழ்த்தப்படும்னு சொல்லி பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பூமியில வந்து சில பரிசெயர்கள் சதசெயர்கள்லாம் அவரை வந்து கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்களா. அவரை பார்த்தீங்கன்னா அந்த துப்புறாங்க சில பேர் பேசுறாங்க, ஒரே ஒரு வார்த்தை நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் எவ்வளவு பேர் எடுத்த சொந்தக்கார தெரியுமா? நான் எவ்வளவு தூதரங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆர்டர் மேல இருந்துக்க தெரியுமா? என்று கொஞ்சம் மிரட்டி பேசியிருந்தார்னா எப்படி இருக்கும்? இல்ல எப்படி பேசியிருந்தார்னா பாருங்க, நான் தேவன் என்ன அனுப்பிச்சிருக்காரு அதனாலதான் வந்திருக்கேன் இப்படி பேசியிருந்தார்னா. இல்ல தேவன் அனுப்பிச்சிருந்தாலும் சும்மா இருக்க எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? சந்தேஷமா சொல்லியிருந்தாருமா? அது வேண்டாங்க. நான் யார் தெரியுமா? தேவனுடைய முதல் சிருஷ்டி. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? உங்களுக்கு காலைல கழுவு வர, நீங்க என்ன பண்ண என்ன வந்து ஏன் கால கழுவுங்க பாருங்க. அப்போ எனக்கு நீங்க கனம் கொடுங்க, எங்க பண்ணலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் தேவனுடைய உழைப்பான குமார் தூதர் எல்லாம் என்ன பாட்ட போய் பேசினா கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க பேச நான் சிக்கணுமா? நீங்க போற ட்ரெஸ் நான் போடணுமா? நீ சாப்பிட சாப்பிட நான் சாப்பிடணுமா? ஸ்பெஷலா எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு கனம் கொடுங்க கேட்டிருந்தாரு. அதனால பாருங்க, பூமியில எங்க கூட வந்து அவரு உண்மையான தோற்றத்தை யாருக்குமே என்ன பண்ணு சொல்லலையா? இப்ப எனக்கு கேட்டு அவர் எவ்வளவு தெளிவா இருந்தா கூட யாருக்குமே தான் மறைவு சமத்துல எதிர்பார்க்கல. சிம்பிளா சொல்ல போனா கனத்தை அவர் வாங்கல. எனக்கு கனம் கொடுக்கணும், கிரியேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் சொல்லி அவர் வாங்காத போயிட்டாரு. அப்ப எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சபைக்குள்ள இருக்கான்றார். இந்த கேரக்டர் நமக்கு எல்லாம் அதெல்லாம் பிடிக்கும். எதிர்பார்ப்போட செய்யறதுக்கு தப்பு. எனக்கு இப்படி செய்தா இந்த ரிவார்ட் கொடுப்பாரு எனக்குன்ற எண்ணத்தோட கர்த்தர் ஏற்று செய்யல. அதனால பார்க்கும்போது முக்கியமா கவனிக்கும் போது என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் ஏசு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த வேலை செய்து முடிக்கும் போது அவருக்கு இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிதான் தேவனுக்கு கெச்ச வாய்ப்பு நான் செய்யணும் பாருங்க. இப்ப இப்படி அநேக விஷயத்த வந்து தேவனுடைய சுரூபமா இருந்து தன்னை தாழ்த்துற வரைக்குமே அவர் கம்ப்ளீட் ஆகிருந்தாங்க. இப்ப நீங்க வசனம் வாசனம் 10வது வசனம் 11வது வசனம் பாருங்க, இதே விஷயத்த சொல்லும்போது வந்து பார்ப்பா, நான் எல்லா விதங்களும் பெரிய ஒரு எல்லா யூனிவர்ஸ்களும் எங்கதான் இருக்குது, நீங்க எல்லாரும் வணங்க சொல்லியிருந்தாருனா. அப்ப என்ன தேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, கணத்தையும் ஆராதனையும் அந்த மகிமையும் ஒரு தேர்ல தேடாமையே, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமயே அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை கம்ப்ளீட்டா எவ்வளவு ஆயில் இருந்து எவ்வளவு லோவஸ்ட் இல்ல யாரும் இந்த அளவுக்கு தெரியுது, எது லாஸ்ட் பிளேஸா தெரிஞ்சு வருதா ஃபுல்லா. அப்படி வந்ததுனால என்ன பண்ணிட்டாரு தேவன் பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தா தேவன் பத்தி அதான் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, எல்லாத்த காட்டுல வளர்த்து வச்சுட்டாரு. அவ கனம் மரியாதை அப்புறம் பாத்தீங்கன்னா மகிமை, இது நம்ம தேடி போகக்கூடாது. தேடி போயிட்டு வேலை செய்யக்கூடாது, எனக்கு இந்த வேலை செய்தா அவர் கத்துருவாரு, அந்த வேலை செய்தா பண்ணிடுவாரு, இப்படி போனா அது எனக்கு எக்ஸ்பிரியன்ஸ் அந்த இடத்துல போகக்கூடாது. இது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி வந்து தேர்வு வச்சிருந்த அன்பு, மனுஷன் வச்சு சிருஷ்டித்து வச்சு இந்த அன்புக்காக தன்னையே வறுமையாக்கிறது போல. அதான் அப்போஸ்தலர் பவுல் வந்து சபை சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையிட்ட பஸ்ட் தெரிவிப்பாங்க. யாருக்கு எந்த உதவி செய்யலாம், யாருக்குள்ள கஷ்டம்லாம் எதனா தியாகம் பண்ணலாம். ஒரு கிளாஸ் எடுத்து போகலாம், ஒரு கிளாஸ் எடுக்கிற கிளாஸ் கொடுத்து போகலாம், ஒரு இடத்துல ஒருத்தருக்கா ஜாயின் பண்ணலாம், ஒருத்தருக்கு எதாவது நல்லது செய்யலாம். எனக்கு கொஞ்சம் பாராட்டு வாங்க, நல்ல பேர் கெச்சிரும் என்ற எண்ணத்தோட பண்றது வேண்டாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பண்ணல, எதுவும் பார்க்கவே இல்லை பார்க்கணும். சரி, பர்டிகுலரா இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த 2வது அதிகாரம் அந்த வசனத்தை எதுக்கு திலீப் சபைக்கு வைக்கணும், காரணம் என்ன இருந்துச்சு? காரணம் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த திலீப் பட்டணம் எங்க இருந்துச்சு பாக்குறோம்னா, அப்போஸ்தல் பவுல் அவர் சூசிச போனார் பாத்தீங்களா, ரொம்ப அதிகமான தூரம் போன இடம் இருக்கு. அந்த ஐரோப்பா கண்டத்துல இருந்த ஒரு ஊர் தான் இந்த திலீப் பட்டணம். ஸோ இஸ்ரேல ஆரம்பிச்சு ஐரோப்பா கண்டத்துக்கு போனார் சூசிசன். அந்த சூசிசத்துன்னு போன அந்த இடம் தான் அந்த ஐரோப்பா கண்டத்துல இருந்த ஒரு திலீப் பட்டணம், கேபிட்டல் சிட்டி. அங்க யாரு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, லிடியாக்கு வந்திருந்தாங்க சரிங்களா, அந்த அதிகாரத்துல படிக்கலாம், 16வது அதிகாரத்துல படிக்கலாம் வேண்டாம். 16வது அதிகாரத்துல அந்த லிடியான் வந்துருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கொடுப்பாங்க, அடுத்து அவங்க உதவி செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து அங்க அநேக சத்தியம் பேசிட்டு போற ஒரு பேய் குஷ்ணுங்கிற ஒரு ஆள் குஷ்ணு சொல்லுவாங்க, தேவடைய குமாரன் உன்னதமான குமாரம் சொல்லும்போது எல்லா வேலை செய்து முடிச்சுட்டு சொல்லுவார், அவரு வேலை செய்து முடிச்சிருவாரு, எல்லாத்தையும் வேலை எல்லாம் செய்து முடிச்சுட்டு சொல்லுவாரு. அந்த ஆவி அவர்கிட்ட போ, அந்த ஸ்பீடு போயிட்டு சொல்லுவாங்க. அது போன அவர் மேடம் பாத்தீங்கன்னா ரொம்ப உபரி கொடுப்பாங்க, அந்த ரோம்ல இருக்க எல்லாம் அந்த அதிகாரத்துல இருந்து அதிரப்ப கண்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவரு சிலாலாம் பவுல சிலா அது கஷ்டப்பட்ட பின்பு அன்னைக்கு இருந்த அந்த போர் சேவன் உள்ள இருந்த ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, அதை இயேசுடைய சிந்தையாவது போய் அவர் என்ன பண்ற இயேசுடைய வார்த்தை கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, நிதானமா பார்க்கும் போது அந்த 14வது அதிகாரத்துல அவங்க ஒரு சின்ன எக்லிஷா ஃபார்ம் ஆகும். 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்லிஷா ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆனது என்ன பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஒட்டு வரா நாட்கள் போக போக என்னாச்சு பாத்தீங்கன்னா அங்க சில மிஸ்ஸிங் ஆனாங்க ஜனங்களும். எங்கெல்லாம் அப்போஸ்தல் போறவங்கெல்லாம் யூதரும் போவாங்க, எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியம் பேசுறவங்க புதுசத்தி உள்ள போவோம் அப்படி பிலிப் சத்திய பிலிப் சத்திய போச்சு. அது மட்டும் இல்ல, பிலிப் பட்டம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் ரோமுடைய குடிமதிப்பு உரிமையை பெற்றிருந்த சில விசுவாசிகள் உள்ள இருந்தாங்க சபைக்குள்ள. அவன் என்ன பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நாங்க யார் தெரியுமா, நாங்க சாதாரண விசுவாசிகள் அல்ல, நாங்க யாரு, நாங்க ரோமுடைய குடிமதிப்பு பெற்றிருக்கிற மனுஷர்கள், நாங்க சில அந்த அதிகாரத்தை பாவிட்டோம். சில பேர் சில ரிச்சார்ட்ரங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கேவலமா பாத்துனா சில பேர் அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தல் பவுல் சில பேர் வேலை செய்யும் போது நான் பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி வேலை செஞ்சேன், இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பெரும் வருத்து வேலை செஞ்சிருந்தாங்க சில சபையில. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னாக்கா முதல் சபையில இருந்த அந்த விஷயத்த அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் பண்ணிக்கணும். இவரை பாருங்க ஒரு வசனம் வாசிக்கலாம், திருப்பி ரெண்டாவது காலம், திருப்பி ரெண்டாவது காலத்துல உங்க வசனம் ஒண்ணுல இருந்து வாசம் ரெண்டா, சரி ஒண்ணு வேண்டாம் மூணுல இருந்து வாசம் தங்கள் தாங்களே நினைச்சாங்க நம்மள்ட நல்லது வச்சுட்டு நம்மள காட்டுல உத்தமர்கள் இருக்கும், நம்ம பேர் நம்மள காலையில டேலண்ட் இருக்கிற ஒவ்வொரு இருப்பாங்க, நம்மளோட காட்டில் உதவி செய்யற ஒவ்வொரு இருப்பாங்க, நம்ம 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 மாதிரி பார்ப்போம் பல எழுத்த பர்சனல் வந்துக்கிறான் அவன் பார்க்கணும். நம்ம செய்யற வேலையை நம்ம பெருசா யோசிக்கக்கூடாது, ஏன்னா என்ன காட்டிலும் என் சகோதரன் உத்தமன், என் சகோதரன் என்ன காட்டில் உத்தமர் என்ற என்ன வச்சுன்னு வச்சுக்கீங்களே கிறிஸ்தின் சாயல் உள்ள வர வைக்கும். அதான் சொல்றவங்க மீண்டும் ரசம் வாசிக்கலாம், தங்களிலும் மேன்மையானவர்களாக நெருங்கிறவர்கள் பாத்தீங்கன்னா. இந்த என்ன எல்லாரும் இடத்துல கஷ்டம் எல்லாமே யாரை வச்சு தான் மேம் பண்ண பாத்தீங்கன்னா நம்மளை வச்சு பார்ப்பாங்க ஒருத்தருப்பா நம்மளை வச்சு நீங்க நம்மளை வச்சு இன்னொருத்தர் கம்பேர் பண்றது வேண்டாம். ஏன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு என்ன பண்ணலாம் பார்க்கலாம், கிறிஸ்து வச்சு பார்த்து நினைச்சு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ ஒரு வில்லாடன் இருக்கிறாங்க வில்லாடன் இல்ல வீரப்பன், வீரப்பா நம்ம பக்கத்துல வச்சுட்டு நம்மள பக்கத்துல வச்சனா யார் நல்லா தெரியும், இங்க வீரப்பா பக்கத்துல வச்சிருக்கோம் நம்ம நிக்கிறோம் இல்ல வில்லாடன் நிக்கிறா நம்ம நிக்கிறோம் யார் நல்லா தெரியும், நம்ம தான் ரொம்ப நல்ல மனசு போடுறது இல்லை பாம்பா போடுறதுல சந்தன காலத்துல ஆனா அடுத்து கிரைஸ்ட் வச்சு பாருங்க இப்ப யார் நல்லா தெரியும், கிரைஸ்டா அது வேற பேசவே இல்லை. அதனால நம்ம பின்னா நம்ம முன்னாடி யாரெல்லாம் கெட்டுனு தருவாங்களோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்றது வேண்டாம். கிரைஸ்தவ வச்சு பார்க்கும் போது கிறிஸ்து இயேசு சிந்தனை நம்மள்ட்ட இல்லாத இருக்கும் அப்போ அப்போ இந்த இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஆர்டர் மாதிரி. இது வந்து இந்த 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 நாட்கள் மாற்றம் அல்ல, இது தினந்தோறும் கிறிஸ்துவின் தாயர் அளவுக்கு கிறிஸ்து இயேசு சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கட்டும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுடைய சிந்தை அன்னைக்கு ஒருத்தர் இருந்துச்சு அந்த காலத்து சரிங்களா. வசன வாசிங்க தீமோத்தி சாரி பிலிப்பர் 2:20 மற்றவர்கள் எல்லாமே தங்களுக்கு ஆனா தீமோத்தி மாற்ற அவர் தேடுதல்ற அப்ப தீமோத்தி எல்லாம் தேடுறாங்க கிறிஸ்து குறிச்சு தான் அவர் தேடினார். அதனாலதான் அப்போஸ்தல் போனதுனா தெரியுங்களா அந்த வேலைகள் எல்லாம் செய்து வச்சிருந்து தீமோத்தி நினைத்து ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சிந்தை அவர் தெரிஞ்சு பாருங்க கவனிக்கணும். என்ன பாடத்தை பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைகள்ட இருக்கட்டும். யார் பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ளவர்கள் நம்மளுக்கே தெரியாத நமக்குள்ள சில பெருமை இருக்கலாம், நமக்கே செலுத்தணும் வீண் பெருமை நமக்கு இருக்கலாம், அது நம்ம செய்யற சில வேலைகள் நமக்கு யாருன்னா பாராட்டுன்ற என்ன இருக்கலாம் நமக்குள்ள யாருன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பேசுங்க சொன்னா போக செலுத்தணும் சரிங்களா. ஸ்பீக்கர்களுடைய பலவீனம் அந்த பலவீனம் பண்ணிக்கிறதா தெரியுங்களா கேருங்க கேக்குறங்க தான் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அதெல்லாம் குணமாக இருந்திருக்காரு. ஆனா கிளாஸ் எல்லாம் கேட்டது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்களை மாதிரி யாரும் பேச பேசினாலும் போகலாம் அவர பண்ணிருந்தாரு. அப்ப எல்லாரும் கிளாஸ் பேசுவோம் அவரை வச்சு அவர் வச்சு அப்ப என்ன கேட்க அந்த வார்த்தையை யார்ட்ட சொல்றது வேண்டாம் சொல்ற பாவம் அவங்க எடுத்துல அதுல இருந்து பாவம் சிம்பிளா சொல்லலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலத்துல தேவன் மகிமை உண்டாகட்டும் அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு பேசினவருக்கும் கேட்டு இருக்க எல்லாருக்கும் அதனால இன்னொருத்தருக்குள்ள போய் அந்த பெருமாள் எண்ணம் நம்மளே போட்டுருவோம் கல்யாணம். அவன் பார்க்கும்போது எதனாவது செய்யும் போது என்னை வந்து யானாவது பாராட்டுறோம் எண்ணத்தோட கண்டிப்பா நம்ம செய்தால் கண்டிப்பா கிறிஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்குல்ல. அதனால இதெல்லாம் இருக்குள்ள நம்ம தெரியாத சில புளிப்புங்க. அதாவது சொல்றாரு நீ உன் வீட்டுக்குள்ள உன் பகல் இருக்கிற எல்லா புளிக்கும் எடுத்துக்கோ. அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உண்மையும் துப்பரத்தோட பண்ண போயிட்டாங்க. அந்த பண்டிகை நம்ம ஆசரிக்கலாம். யாரும் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவின் சாயல் நம்ம போகாவிட்டால் நம்ம என்ன போக முடியாது, தேவன் போக முடியாது. அது மாதிரி இல்ல இன்னொரு விஷயம் பார்க்கலாம் என்னன்னா ஒவ்வொரு கஷ்டம் நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய நினைவு குறித்து நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு தேவனை மிகப்பெரிய கிருபத்தார் என்ன தெரியுங்களா. சில பேர் 4 வருஷம் இருக்கலாம் கான்சன்ட்ரேஷன் ஆகி, சில பேர் 5 வருஷம், சில பேர் 10 வருஷம், சில பேர் 8 வருஷம். 8 வருஷம் ஆணுங்களுக்கு 8 தரம் மரணத்தை பாஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா 8 தரம் அவங்க செத்துருக்கணும் ஆச்சு, ஆனா சாவாத எப்படி அவனை காப்பாத்திருக்காரு. அண்ணா ஒவ்வொரு பாஸ்போர்ட் அப்படின்னா ஒவ்வொரு மெடிடேஷன் செய்யும் போதும் ஒவ்வொரு கருத்துல நினைப்பு வரும்போதும் நம்ம ஒவ்வொரு மனம் தாண்டி வரோம். அதனால தேவனை மிகுந்த கிருபை பெற்றுக்கொள்றோம். அதனால வரக்கூடிய நாட்களை போய் நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்து இயேசுவோட சிந்தை இருக்குதா இல்லையான்னு சர்ச் பண்ணி. ஏன்னா இவ கம்ப்யூட்டர் போய் பாத்தீங்கன்னாக்கா தேவையான எல்லா பொருளும் அங்க இருப்போம். நமக்கு தேவையான பொருளை எடுத்து பார்க்கலாம் கரெக்டுங்களா, சர்ச் கூட்டா போடலாம் எல்லா பொருளும் வந்துடும். நம்மளை கூட சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குள்ள என்னடாதுன்னு தெரியும். அதனால ட்ரை பண்ணலாம். ஏன் பார்க்கும்போது இன்னொரு பாடம் இருக்குது, நம்ம வேற பாயிண்ட் பார்க்கலாம். ஏசு சொல்றாரு கடைசியில இந்த வார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிந்தது என்னங்களா, அருமையான வார்த்தை. அதுல ரொம்ப அருமையான சில விஷயம் எல்லாம் முடிச்சு என்னென்ன முடிச்சா இருக்கு வந்து பார்க்கணும். பார்க்கும்போது இந்த வார்த்தை நம்ம எப்ப நம்ம உயிர் போறோம் தெரியாது. இந்த செகண்ட்ல உயிர் போயிடுச்சுன்னா சொல்லுவோம் அந்த வார்த்தை பாவத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டா சொல்ல முடியுமா. அதனால பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தினந்தோறும் நம்ம பப்ளிக்ல வேலை செய்தாலும் பப்ளிக் வேலை செய்தாலும் எவருக்கு மாற தெரிஞ்சாலும் சொன்னாங்க கிறிஸ்துவின் சிந்தை மாற்றம் அனுப்புவாங்க போதும். ஏன்னா அது அழியாமை சிந்தை. அப்ப அழியாமை சிந்தை நமக்குள்ள வரணும், வரத்துக்காக அழிஞ்சு கொடுத்துருக்கிற மனம் இருக்கலாம். அந்த புளிக்கு நம்ம இருக்கும். அதுல மீண்டும் அது வசனம் வாசிங்க, எவ்வளவு 3வது அதிகாரம் முதல்ல வசனம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எந்த சௌரம் முன்னோக்கி வேண்டாம், எந்த பணக்காரம் முன்னோக்கி வேண்டாம், யார் கீழே இருந்தாலும் முன்னோக்கி இருக்க வேண்டாம், யார் எழுந்தாலும் முன்னோக்கி வேண்டாம். யார் போறாங்களோ அவங்கள தேவம் பண்ணலாம், யார் கீழே இருந்தாலும் அவளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேவம் பண்ணலாம். ஆனா முக்கியமா நம்ம முன்னாடி வைக்க வேண்டிய ஒரே ஆள் யாரு பாத்தீங்கன்னா கரெக்ட் பர்சன். ஏன்னா எப்போ அவர் கீழே விழுந்துருப்பா எப்ப முதல்ல அவர் தான் வெள்ள காமிச்சிருப்பாரு. அதனால அந்த கிரைஸ்ட பார்த்து நினைச்சுங்களேன் நம்முடைய வாழ்க்கையே முடிவாகும். ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு கருத்துக்கு எந்த கருத்து ஒரு தாட்டி இல்லை. அதனால பார்க்கும்போது கிறிஸ்துவே எப்போதான் நான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு நாள் அந்நாளில் மாத்திரம் தேவன்ட கண்ணீர் விட்டு கிருவை கேட்டு வாங்குறது அல்ல. அது சொன்னது ஒரு நாள் காலில் எழுந்தவன் கண் தொடரும்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்துவின் திருவிழங்கள நிற்கிறோம் வந்து. அந்த நாள் கிறிஸ்து எப்படி சிலுவை எடுத்துன்னு சுமந்தாரோ ஒவ்வொரு நாள் ஏற்றுக்கு பாடுபட்டாரோ இந்த நாள் நான் கிறிஸ்துவின் சத்தாவை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். அந்த அப்பம் அந்த பாத்திரம் அந்த அப்பவும் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவர் சரீரத்தை அவர் அடிக்கிறது கொடுத்தாரோ நானும் என்னையா பண்றேன் கற்பனைக்கிறேன். அந்த பாத்திரம் அவருக்கு சித்தம், தேவன் சித்தம் வச்சாரு உள்ளத ரட்சகர் ஆகும்படி தேவன் அவர் சித்தம் வச்சாரு. எனக்கு என்ன தேவன் சித்தம் வச்சிருக்காரு அதை நான் கம்ப்ளீட்டா நான் செய்யறேன் இன்னைக்கு எல்லாம் சொல்லி அவருக்கு திருவை வாங்கி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுடைய அந்த இடங்களா அந்த சொல்றதுல அப்போ என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து இயேசுவின் சபைக்காக குறைவான பண்றான் நிறைவேற்ற சரீரத்தை சொல்றாரு இல்லையா. அந்த எண்ணத்தோட தினந்தோறும் வாழ்ந்தேன் நம்ம அந்த நாள பயம் வராது. அதனால பார்க்கும்போது அந்த எண்ணம் என்ன எண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக கிறிஸ்து இயேசுடைய சிந்தை எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அந்த கிறிஸ்து இயேசுவின் காட்சி முன்னே வரணும். தூங்கும் போது என்ன வரணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை முடிச்ச ஆண்டு வரை இன்னைக்கு நான் இந்த வேலை முடிக்கல ஆண்டு வரை கிருவே கூட நாளைக்கு முடிக்கிறதுக்கு ஆண்டு வரேன்னு சொல்லி போனோம்னா நம்ம இன்னொரு பக்கம் அட்டென்ட் பண்றதுக்கு கொடுப்பா. உண்மையாக ஓட்ட ஓடனாக்கா நம்மளை ஓட்ட ஓட்ட முடிவு வச்சிருப்பாங்க. அதனால இவரும் பாடத்தை கேட்டோம். ஆனா இந்த பாடங்கள் நம்ம எதுக்காக எடுக்க வேண்டும் பார்க்கணும், முக்கியமாக கிறிஸ்துவின் சாயல் இன்னொருத்துக்குள்ள வரிசை நம்ம பாக்குறது நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் சாயல் வளர வைக்கிறது வந்துட்டு தேவன் நம்மளுக்குள்ள வளர வைக்கிறோம். அதனால எனக்குள்ள எவ்வளவு வந்துச்சு எனக்குள்ள வந்துச்சு சர்ச் பண்றது தான் இந்த முக்கியமான காலமா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நம்ம பாத்துக்கணும்னு நினைச்சுங்களேன் ஞாபகம் வச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவின் சாயல போக மாட்டோம், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வந்திருக்காது. அப்போ இன்னொருத்தர் விண்டான என்ன பண்ணிட்டோம் முதல்னு கேக்குறீங்களா. ரோமர் 14வது அதிகாரம் 14வது வசனம் படிச்சுக்கோங்க. மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளி வச்சுக்கிறது நீ யாரு?
அவன் நின்றாலும்
விழுந்தாலும் அவன் எஜமானுக்கே அவன் உத்தரவாதம் இருப்பான். எதிர்பார்க்கல எதுவுமே நம்ம எந்த வழியில நமக்கு தேவன் தியாக செய்ய அனுபவம் அந்த எல்லா வழிகளிலும் கிறிஸ்துவின் சிந்தை போட்டு வேலை செய்யல ரொம்ப அருமையான வேலை செய்ய முடியும். அதனால பார்க்கும்போது சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடத்துல என்ன பாக்கிறோம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய சருவமா இருந்தாலும் தேவனுடைய சமமா இருந்து கொள்ளையடைந்த பொருள் என்று எண்ணாமல் அது பெருசா எண்ணாமல் அவர் தன்னை எளிமையாக்கி அவர் பாத்தீங்கன்னா முக்கியமாக அவர் அடிமைரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாகி மனுஷ ரூபாய் காணப்பட்டு அவர் சிலுவையின் மரண பிறந்தம் அவர் கீழ்கொண்டு தம்மை தாமே அவரை கம்பிட்டார். அதனால என்ன செய்தாலும் ஒன்றும் வீடு இல்லை. ஆனால் நம்ம பெற்ற வாய்ப்பு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வெறுக்க முடியுமோ எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணலாம் தாழ்த்திக்கலாம். அது தவறு மாதிரி மாற்றம் இல்லை, வெளியே போகணும் கூட நம்ம என்ன பண்ணலாம் தாழ்த்து நம்ம கற்றுக்கலாம். அப்போ அதில் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுல சிந்தை நம்மகிட்ட இருக்கட்டும். இப்போ தேவன் இந்த நாளில் கூட அவங்க வாயத்தில் பேசும்படி தேவன் மிகப்பெரிய குழுவை சுற்றிருக்கார். இப்போ பிதாவுக்கு தேவனுக்கு கத்தராக நன்றி சொல்லி இந்த பாடத்தை